சாந்தி. ஹலோ, உங்க ஸ்பெஷியா இருக்கீங்களா? 4/7/2018 என்ற முதலின் தலைப்பு. இனிமையான குழந்தைகளே, நீங்க இப்ப தூய்மையான ஜீவாத்மக்களாக ஆகணும். ஏன்னா இப்ப யாருமே தூய்மையான ஜீவாத்மாவே கிடையாது. அதனால அவங்க தன்னை மகாத்மானும் சொல்லிக்க முடியாது. சோ இந்த நேரத்துலதான் ஜீவாத்மாக்கள், மகான் ஜீவாத்மாக்கள், தூய்மையான ஜீவாத்மாக்கள் தேவைப்படுது. ஆனா யாராலையும் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை, யாராலையுமே தூய்மையா இருக்க முடியாத ஒரு அந்த மாதிரி தமோ பிரதான நிலை. அந்த நேரத்துல நீங்க தூய்மையாகி காட்டுங்க. அது எப்படி சாத்தியம்? யாராலும் முடியாததோ நம்மளால மட்டும் எப்படி முடியும்? முடியும். ஏன்னா நமக்கு பாபாவுடைய வழி கிடைக்கும். நல்லா ஆகி காட்டுங்க, தூய்மை ஆகி காட்டுங்க. தூய்மையற்ற உலகத்துல ஒரு மகாத்மா கூட இல்லாத உலகத்துல நீங்க மிக உயர்ந்த மகான் ஆத்மாவாக, நாராயணனை விட உயர்ந்தவரை ஆகி காட்டுங்க. கேள்வி, சத்யுக ராஜ்யம்ங்கிற பரிசு பாபா கொடுக்கிறார், எல்லாருக்கும் தான் கொடுக்கிறாரு. ஆனா ஆனா எல்லாரும் ராஜா ஆகுறது கிடையாது. அப்ப எந்த குழந்தைங்க ஆகுறாங்க? எந்த குழந்தைக்கு அந்த பரிசு கிடைக்குது? யாரு பாபா கொடுக்கற வழிப்படி இந்த நினைவுன்ற ஓட்டப்பந்தயம் இருக்குது பாருங்க, இதுல நம்பர் ஒன்ல வராங்களோ, அவ்வளவு ஸ்பீடா பாபா சொன்னபடி அப்படியே பாபா நினைவு கட் ஆகாம, எது நடந்தாலும் நினைவு மட்டும் கட் ஆகாம பாத்துக்கிறது. ஆனா மாயா ரொம்ப புத்திசாலித்தனமா எப்படியாவது உங்களுடைய மைண்ட் எதுலயாவது சிக்க வச்சு கட் பண்ணி விட்டு போயிடுறான் இல்லையா. ஆனா அப்படி கட் ஆகாம யார் பாத்துக்கிட்டு நம்பர் ஒன்ல வராங்களோ நினைவுல, அவங்களுக்கு தான் சொர்க்க ராஜ்யத்தின் பரிசு கிடைக்கு. ஸ்ரீ நாராயணன் ஆகிறாங்க. வேகமான பந்தயம் இருந்தாதான் பதிவேட்டுல பேரு நல்லா இருக்கும், பரிசுக்கும் உரிமையுடையவரா ஆவீங்க. வேகமா இருக்கணும் உங்களுடைய ஓட்டம், அப்படிதான் அப்பதான் நீங்க முன்னாடி இருப்பீங்க. இந்த சொர்க்கன்ற பரிசுக்கு உரிமையுடையவரா ஆக முடியும். அப்படின்னா அர்த்தம் இதே, அதாவது ஒரு ஒரு பெரிய பொக்கிஷம், ஒருத்தன் திருடிட்டு போறான், அல்லது நம்ம குழந்தையே ஒருத்தன் திருடிட்டு போறான், அப்ப வழியில இருக்கிறவங்க தடுக்க ட்ரை பண்ணாலும் பிச்சை அடிச்சுட்டு போவோம்ல சினிமால காட்டுற மாதிரி. அப்ப ஏன்னா நமக்கு அது ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி நாராயணன் பதவி அதை நோக்கி ஓடுறோம், ஆனா நடுவுல மாயி அப்படி இப்படி இப்படி இப்படின்னு உங்களை மறக்க வைக்க ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம பட்டு போயிட்டே இருக்கணும், வேகமா ஓடுறோம். அப்படி வேகமா ஓடுறவங்க எந்த மாயிலும் சிக்காதவங்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தின் பரிசு கிடைக்கும். தொலைநோக்கு பார்வையுடையவராகணும். மிக தூரமான பந்தயம் செய்யறீங்க இல்லையா, எவ்வளவு தூரம் ஓடணும், எவ்வளவு நேரம் ஓடணும் பாபத்துல நான் சொல்ல மாட்டேன், ஓடிக்கிட்டே இரு நான் சொல்ல மாட்டேன், விசில் அடிப்பேன், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே நீ போய் இலக்க தொடலாம், பிரம்மா பாபா தொட்டாங்க, மம்மா தொட்டாங்க, அது உன்னுடைய வேகம் இல்லையா. அந்த கடைசி நேரம் வரைக்கும் கூட நீ வெயிட் பண்ண தேவையில்ல, நீ அதுக்குள்ள சம்பூர்ணமாகி போயிடு. சோ தொலைநோக்கு பார்வையுடையவரா இருக்கணும். அந்த அந்த இலக்கு தான் தெரியும். சின்ன சின்ன குட்டி குட்டி பிரச்சனை வந்து 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 உங்களுடைய கவனத்தை இருக்கும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம மட்டும் போயிட்டே இருக்கணும், சிவடுங்க அதுல ஓதுன சங்கு மாதிரி. சுத்தி என்ன நடக்குது, நம்ம அலௌகிக குடும்பத்துல என்ன நடக்குது, அலௌகிக குடும்பத்துல பிராமண பரிவாரத்துல என்ன நடக்குது, எதை பத்தியும் கண்டுக்கூடாது. யார் எப்படி இருந்தா நமக்கு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது நாராயண் பதவி நோக்கி, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் இருந்தாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த பதவியில இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, யாரு எப்படி இருந்தா நமக்கு என்ன, நமக்கு கத்து கொடுக்கறது இறைவன், அதுல நிச்சய பத்தி இருக்குல்ல, போயிட்டே இருங்க. என்ன நாராயணன் ஆக்குறதுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறாரு, மத்தவங்கள ஆக்குறதுக்கு கிடையாது. அவங்க ஆகுறாங்க ஆகல அது நமக்கு தேவையில்லை. என்னுடைய ஜாதகத்தை நான் எழுதுற நேரத்துல அப்படி திரும்பினா கூட போச்சு, அப்படி இல்ல ஸ்பீடா வண்டி போயிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பினாலே ஆக்சிடென்ட் ஆயிடுன்னுவாங்களே, அந்த மாதிரி அந்த இலக்கு தான் உங்களுக்கு தெரியணும். ஒரு வினாடியில இலக்க அடைஞ்சு திரும்பி வரீங்க, ஒரே வினாடி. என்ன இலக்கு? பரந்தாமம். பரந்தாமம் நோக்கி ஓடி போய் தொட்டுட்டு வர்ற பந்தயம் இது, அல்லது அங்கேயே இருக்கிற பந்தயம். சோ ஒரு வினாடி தான் அது நமக்கு பரந்தாமத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஆனா கூப்பிட்டு அந்த ஒரு வினாடியில டக்குன்னு போகணும் அப்படின்னா அடிக்கடி இந்த பந்தயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அது நடக்கும். திடீர்னு ஒலிம்பிக்ல போய் கலந்துக்க முடியுமா? பயிற்சி இருந்தா தானே? அதே மாதிரிதான் இங்க உங்க புத்தியில முதல்ல நான் முக்தி தாமத்துக்கு போயிட்டு பிறகு ஜீவன் முக்தி தாமத்துக்கு வருவேன் அப்படின்னு இருக்குது. இந்த பந்தயம் வேற யாருமே பண்ண முடியாது உங்களை தவிர. இல்ல மத்தவங்கலாம் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகணும், படிக்கணும், அழுத்து தூலமாவே ஓட்ட பந்தயம் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க சூக்ஷ்மமா பண்ற இந்த பந்தயம், ஒரு வினாடியில முக்தி, ஒரு வினாடியில ஜீவன் முக்தி, இந்த பந்தயம் யாரும் பண்றதில்ல. இந்த ஓட்ட பந்தயம் யாருமே ஓடுறது கிடையாது. சோ இந்த நினைவுன்ற ஓட்ட பந்தயத்துல அதிவேகத்துல போனீங்கன்னா பரிசு உங்களுக்கு இல்லையா? கடவுள் வான்னு கூப்பிடுறாரு, ரெண்டு கையும் விரிச்சு வா குழந்தை, குரு குரு குருன்னு ஓடணும். ஆனா அப்படி போறதுக்கு என்ன வழி? அவர் மட்டும்தான் உங்க புத்தியில தெரியணும். வேற எது தெரிஞ்சாலும் நம்ம பின்தங்கிடுவோம், நமக்கு பின்னாடி வரவங்க முன்னாடி ஓடிடுவாங்க. சோ அந்த இலக்கு, சோ இது ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறோன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி யுத்த மைதானத்துல இருக்கிறன்றது ஞாபகம் இருக்கும், ஆனா அதை விடவுமே பவர் ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறது. ஏன்னா யுத்த மைதானம் வேற, ஓட்டப்பந்தயம் அப்படி நீங்க ஒரு வினாடி அலட்சியமா இருந்தாலும் வேற ஒருத்தவங்க ஓடி முன்னாடி போயிட்டு தான் இருக்க போறாங்க. யுத்த மைதானத்துல கொஞ்சம் அலட்சியமா இருந்தா கூட எல்லா டைமும் வந்து தாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓட்டப்பந்தயம் போயிட்டே தான் இருப்பாங்க இலக்கு நோக்கி. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாடல் கடைசியில அந்த நாளும் வந்துச்சு என்று. எந்த நாள்? இறைவனே வந்து நம்மள கூடவே அழைச்சிட்டு போற நாள் வந்துச்சு, அதுக்கான ஞானத்தை கொடுக்கற நாள் வந்துச்சு. யார் இத தெரிஞ்சிருக்கிறோம்? பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும். அந்த நாள் வந்தே விட்டது, காப்பாத்து கண் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டவரு வந்துட்டாரு. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமா சொல்லுது அந்த நாளும் வந்துடுச்சுன்னு. அப்ப பாருங்க, பாபா ஆத்மாவை பத்தி பேசுறதுனால அவர் சொல்றாரு, ஆத்மா பேசுது சரீரத்தின் மூலமா பேசுது, அந்த டைம் வந்துடுச்சுன்னு சொல்லுது. பரமாத்மாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு நம்ம புத்தியில இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரமாத்மாவை நேரா சந்திச்சோம். ஆத்மாக்கு, ஜீவாத்மாக்கு இல்ல, வெறும் ஆத்மா இல்ல, உடம்போட சந்திச்சோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே மாதிரி இப்ப சந்திக்கிறோம். ஆத்மா சொல்லுது பாருங்க, எப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க. ஆத்மா சொல்லுது, இது என்னோட உடம்புங்க, இது என்னோட ஆத்மான்னு சரீரம் சொல்லாது. இது என்னோட பைக்குன்னு நீங்க சொல்லுங்க, பைக்கு சொல்லாது இது என்னோட முதலாளின்ட்டு இல்லையா? உயிர் உள்ளவங்க தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உயிர் தான் சொல்லுது, உண்மையில உயிர் உள்ளவங்கன்றத விட உயிர் தான் சொல்லுது, உடம்பு சொல்லாது. இப்ப நீங்க யாரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த உயிர் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உடல்ன்றத மறங்க. சோ இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு ஆத்மாக்களாகிய தந்தை வந்துட்டாரு கடைசியில. ஏன்னா பக்திக்கு பிறகு ஞானம் கொடுக்க அந்த தந்தை வந்துதான் ஆகணும். பக்தி ஏன் பண்ணீங்க? துக்கம் 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 தாங்காம பக்தி பண்ணீங்க. சோ துக்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு துக்கத்துக்கு எது காரணம்ன்ற ஞானத்தை கொடுக்கணுமே, அதுக்காக தான் இறைவன் வர்றார். அப்ப துக்கத்துல இருந்து தப்பிக்க வைக்கக்கூடிய ஞானம் அவர்கிட்டதான் இருக்குது, அதனாலதான் அவரை கூப்பிட்டுருக்கோம். ஞானத்தின் மூலமா சத்கதி கொடுக்க, அதாவது சொர்க்கம்ங்கிற ஆஸ்தியை கொடுக்க கடைசியில வந்துட்டார். ஏன்னா சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி தான் அவர் வரணும், சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி தான் சொர்க்கத்துக்கு எப்படி போகுதுன்ற ரகசியத்தை சொல்லணும். ஆனா பாருங்க, முழு உலகத்துக்கும் தெரியல, அடப்போயா எத்தனையோ மாதம் வந்துச்சு, அது மாதிரி இதுவும் ஒண்ணு. சோ நிறைய தடவை ஏமாந்ததுனால இது அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. முழு உலகத்துக்கு முன்னாடி பரமாத்மா வரவும் முடியாது. குழந்தைகளாக உங்களுக்கும் கூட வரிசிக்கிரமமான முயற்சியின் படித்தான் நம்பிக்கை இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்கும் நம்பிக்கை இருக்குதா? இல்ல, வரிசிக்கிரமமான முயற்சியின் படிதான் இருக்குது. என்று பேசிட்டு இருக்கிறது பாபா தான், அந்த நம்பிக்கையே வரிசிக்கிரமா தான் இருக்குது பாபா குழந்தைங்களுக்கு. ஆனா முக்காசி பேருக்கு நம்பிக்கை இருக்கும், பட் அந்த முக்காவாசி பேருலயும் முழு நம்பிக்கை இருக்கானா இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்திருக்கிறது சத்தியமானவர்னா அவர் சொல்றது சத்தியமானதுன்றதுல நம்பிக்கை இருக்கு. அப்படி இருந்தா யாராவது அவங்களுடைய பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அப்ப முழு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி இருந்தா பிரச்சனை கண்டு பயப்படுவாங்களா? ஏன்னா கர்மத்தின் விதி அவர் நடத்துறாரு, கண்டிப்பா அதோடைய பலன் அவங்க அனுபவிப்பாங்க. கண்டிப்பா நமக்கு அவங்க துக்கம் கொடுக்கறாங்கன்னா ஏதோ ஒரு பிரிவில பண்ணிருப்போம், அப்ப நம்ம அமைதியா இருந்திருப்போம். அமைதியா இல்ல அப்படின்னாலே முழு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். நான் பாபா சொல்ற முதல்ல குழந்தை, பாபா குழந்தை ஆன உடனே தன்னை ஆத்மான்னு நிச்சயம் பண்ணுது இல்லையா? அந்த ஞானம் தான் ஃபர்ஸ்ட் ஆத்மா. அடுத்தது ஆத்மாவாகி நம்மோட அப்பா வந்திருக்கிறாரு, மறுபடியும் வந்திருக்கிறாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து என்ன சொன்னாரோ அதையே சொல்றதுக்கு மீண்டும் வந்திருக்கிறாருன்னு நிச்சயம் வருது. இப்படி எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. எல்லோரும் ஃபுல் நம்பிக்கை வைக்கல. இவரு உடல் அற்றவர், உடல் கிடையாது, நிராகாரர், விசித்திரமானவர். விசித்திரம், சித்திரம்னா உடல், ஹிந்தி வார்த்தை. விசித்திரம்னா உடலற்றவர். அதனால அடிக்கடி அவரை மறந்துடுறோம். நாம ஆத்மான்ற மறந்து உடல் உணர்வுல வந்துடுறோம். நாம ஆத்மாக்கள் பரமபிதா பரமாத்மா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்றதையே மறந்துடுறாங்க. அப்ப என்னதான் ஆத்ம உணர்வுல பார்க்காம பிரம்ம பபவ அல்லது இப்ப தாதி உடம்புல தாதிய அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்றதே மறந்துடுறாங்க. அப்ப நிச்சய புத்தி இல்லைன்னு தானே அர்த்தம். தூய்மையற்ற ஜீவாத்மாக்களை தூய்மை ஆக்குறதுக்காக பரமபிதா பரமாத்மா வராரு அப்படின்னு உலகத்துல இருக்கிறவங்க கூட தெரிஞ்சிருக்கிறாங்க. தூய்மையற்ற ஜீவாத்மாக்களை தூய்மையாக்குறதுக்காக வர்றார் பரமாத்மா. அப்படிங்கிற விஷயம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஆனா அவங்களுக்கு எப்ப வராருன்னு எப்படி வராருன்னு தெரியாது. ஆனா தூய்மையாக்குறதுக்கு வர்றாரு. அதுதான் தர்மம் கீழான நிலை வரும்போது அதர்மத்தை அழித்து தர்மத்தின் நிலை நாட்டு நான் வருவேன் அப்படின்னு கீதையில போட்டிருக்கு. ஜீவாத்மாக்களை, அதாவது ஆத்மாக்களை தூய்மை ஆக்குறதுக்காக வரல. ஜீவாத்மாக்களை தூய்மையாக்க வர இல்லையா? ஆத்மாக்களை தூய்மையாக்க வரல, ஜீவாத்மாக்களை ஜீவன்ல இருக்கிற ஆத்மா தான் உடல்ல இருக்கிற ஆத்மாவை தூய்மையாக்குவார். ஏன்னா வெறும் ஆத்மா மேல இருக்கும், அதுக்கு பாபா வர தேவையில்ல. சோ உடல்ல இருக்கும் போதுதான் தூய்மையாக்க முடியும். இது சமஸ்து பொருள். பேட்டரிய கூட தனியா சார்ஜ் பண்ண முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு சார்ஜர்ல ஒரு ஹோல்டர் அடாப்டர் போட்டு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப மொபைல் பேட்டரினா அந்த மொபைல்ல இருக்கும்போது தான் அதை சார்ஜ் பண்ண முடியும், தனியா பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ண முடியாது. சோ அதே மாதிரி நிறைய அந்த மாதிரிதான் ஆத்மான்ற பேட்டரி உடல்ல இருக்கும்போது தான் சார்ஜ் ஆகும், உடல்ல இருக்கும்போது தான் தூய்மையாகும். ஏன்னா உடல்ல வந்து தான் தூய்மை இழந்தது, சோ உடல்லே தான் தூய்மையா ஆகணும். இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான், அத்தனை ஜீவாத்மாக்களையும் தூய்மையாக்கக்கூடிய பரமாத்மா ஒரே ஒருத்தர் தான். அவர் ஜீவாத்மா ஜீவன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அவருக்கு ஸ்தூல சரீரமும் கிடையாது, பிரம்மா விஷ்ணு சங்கர் மாதிரி சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது, எந்த சரீரமும் இல்லை இல்லையா. இந்து மதத்துல பாருங்க ஐயனாரு அது இதுன்ட்டு நிறைய சிலைகள், சோ அவங்களுக்கு எல்லாம் அலங்காரம் இருக்காது. அடுத்தது அம்மன் சிலை, கொஞ்சம் அலங்காரம் இருக்கும், முருகன் அம்மன் பிள்ளையார் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரம். ஆனா பெருமாள் சிலை பயங்கர அலங்காரம். அப்ப இதெல்லாம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு சங்கர் வித்தியாசமா இருக்குது, அதுக்கும் ரகசியம் இருக்குது. சிவன் வெறும் லிங்கம், அதுக்கும் ரகசியம் இருக்கு. அது என்ன? அப்ப இப்படி எல்லாம் இவங்க இருந்தாங்க. இந்து மதத்துலதான் அதிக கடவுள், ஆனா இவங்களேதான் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. இது சம காமெடி இல்ல, மற்ற மதத்துக்காரங்க எங்கும் நிறைந்தவர்னு சொன்னா பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் எப்படி இருப்பாரு எதுவுமே சொல்லலாம். அங்க இத்தனை உருவத்தையும் கொடுத்துட்டு கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. எந்த உடலும் இல்லாத சிவன்றதுனால லிங்கம், மற்றவர்களுக்கெல்லாம் உடல் இருக்குதுன்றதுனால தேவதைகளுக்கு உடலை கொடுத்திருக்கிறார். பாபா சொல்றாரு பேருடைய யார பார்த்தாலும், அது பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்களுடைய சித்திரத்தை பார்த்தாலும் அவங்களுக்கும் உடல் இருக்குது. அவங்க சூக்ஷ்ம வதனத்துல இருக்கிறாங்க பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்களும் ஜீவாத்மாக்கள் தான், சூக்ஷ்ம ஜீவாத்மாக்கள் இல்லையா, உடல் உள்ள ஆத்மா. சோ அப்ப சூக்ஷ்ம ஜீவாத்மாக்கள் தான் அவங்க. இது புரிஞ்சுக்கணும் நீங்க. மனிதர்கள் இவரு மகாத்மான்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு தூய்மையற்ற உலகத்துல மகாத்மாக்கள் எங்க இருந்து வந்தாங்க? தூய்மையற்ற உலகத்துல மகாத்மாக்கள் எங்க இருந்து வர முடியும்? இங்க யாருமே முழுமையான தூய்மையா இருக்கவே முடியாது. அப்புறம் எப்படி மகாத்மா? மகாத்மானாலே தூய்மையான ஆத்மான அர்த்தம். எப்படி சொல்றாரு பாபா 1969க்கு முன்னாடி வந்தவானே, அப்ப யார மகாத்மா? நாங்க இப்ப வரைக்குமே காந்திய தான் சொல்றாங்க. அதான் பாபா சார் அழுக்கான உலகத்துல எங்க இருந்துப்பா மகாத்மா வந்தாங்க? மகாத்மானா மகான் ஆத்மா, எங்க இருந்து வந்தாங்க? முழுமையான தூய்மையா இங்க யாருமே இருக்க முடியாதுன்றா. சோ எந்த விகாரமும் இல்லாம யாராலுமே இருக்க முடியாது. யோசிச்சு பார்த்தா தெரியும் விகாரம் இருக்குது இல்லையா, எல்லாருக்குள்ளயும் இருக்குது, காந்திக்குள்ளயும் இருக்குது. ஏன்னா எதிர்க்கணும்னு நினைக்கிறதே ஒரு விகாரம் தானே. அந்த பரமபிதா பரம தந்தை தான் தூய்மை ஆக்கிட்டு போனார் முந்தைய கல்பத்துல. தூய்மை ஆக்கினதுடைய பலனா தான் சத்தியுகத்துல ஆரம்பத்துல தேவதைகள் இருந்தாங்க. அதாவது தூய்மையான ஆத்மாக்கள் இருந்தாங்க. இப்ப தூய்மையற்ற ஜீவாத்மாக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. புரிய வைங்க. தூய்மையானவர்கள் இருந்தாங்க, எவ்வளவு தூய்மையா இருந்தாங்க, கோயில் கட்டி கும்பிடுற அளவுக்கு இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனா அவங்க அந்த உடல்ல இருந்த அதே ஆத்மாக்கள் தான் இன்னைக்கு அழுக்கான உடல்ல மாட்டிட்டு இருக்கு. காரணம் அது அழுக்காயிடுச்சு. சோ சத்தியுகத்துல தூய்மையா இருந்தவங்கள மகானாத்மாக்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த தூய்மையற்ற உலகத்துல போய் நீங்க மகாத்மான்னு சொல்றியே, யாருமே மகானாத்மாவா இருக்க முடியாது. எல்லாருமே தூய்மையற்ற ஜீவாத்மாக்களா தான், விகாரி ஜீவாத்மாக்களா தான் இருக்கிறாங்க இங்க. அவங்க கண்டிப்பா மத்தவங்களும் தூய்மையற்றவர்களாத்தான் ஆக்குவாங்க. சூப்பரா சொல்லுவாங்க, தூய்மையற்றவர்கள் தூய்மையற்றவர்களாத்தான் எல்லாரையும் ஆக்குவாங்க. இது செம சூப்பர் இல்ல. கல்யாணம் பண்ணும்போது இந்த பொருத்தம் அந்த பொருத்தம் பல பொருத்தம் பாக்குறாங்க. எத்தனை பொருத்தம் பொறுத்தாலும் அவங்க தூய்மையற்றவரா தான் ஆக்குவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அப்படியே ஈக்குவலாலாம் இருக்க மாட்டாங்க. யாரு அழுக்கா இருக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கிறவங்களை பிடிச்சி கீழே இழுக்கவே செய்வாங்க. சோ அப்பதான் இறங்க முடியும். அதே மாதிரிதான் எல்லாமே சமுதாயமே அப்படித்தான் ஆக்கிரும். கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி தூய்மையற்றவரா ஆக்கிரும். ஏன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் தூய்மையற்றவர்களாச்சு. ஆனா சத்தியுகத்துல தூய்மையான ஜீவாத்மாக்கள் தான் இருக்கிறாங்கன்னா அவங்க மத்தவங்களையும் தூய்மையான ஜீவாத்மாக்களைத்தான் ஆக்குவாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. தூய்மையற்ற ஜீவாத்மாக்கள் மற்றவர்களை தூய்மையற்றவர்களை ஆக்குவாங்கன்றது உண்மை. ஆனா தூய்மையான ஜீவாத்மாக்கள் மற்றவங்களும் தூய்மையான ஜீவாத்மாக்களை ஆக்க மாட்டாங்க. ஆக்க முடியாது. ஆக்குறதுக்கான ஞானம் அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், அந்த ஞானம் அவங்களுக்கு தேவையில்லை. காரணம் அங்க இருக்கிறவங்களே தூய்மையானவங்க தான். சமஸ்வர இல்லையா, முழுக்க முழுக்க தூய்மையானவர்களே இருக்கிறாங்க. அதனால அவங்க யாரையும் தூய்மை ஆக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்து தூய்மை இழக்கும் போது எல்லாரையும் தூய்மை இழக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த தேவதை ஆத்மாக்கள் தான் முதல்ல தூய்மை இழக்கிறாங்க. இப்ப பரிசுத்தமா கிறிஸ்தவ ஆத்மா முஸ்லீம் ஆத்மா வரும். அப்ப யாரு தூய்மையற்றதா ஆக்குறது? தேவாத்மாக்கள் தான். எப்படியோ டைரக்டா ஆக்கணும் கூட அவசியம் இல்லை, அந்த வழி அந்த மாதிரி. இந்த நேரம் இந்த சங்கமயுக நேரத்துலதான் எல்லோரையும் தூய்மையான ஜீவாத்மாக்களை பாபா மாத்துறதுனால சத்தியுகத்துல எல்லோருமே தூய்மையா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தூய்மையா ஆக்குறாரே, யார் அது? யாரால முடிஞ்சது? அந்த மாதிரி உலகத்தையே தூய்மையாக்குனது யார்? நீங்க எப்ப தேவதையா இருந்தீங்களோ அப்ப தூய்மையாத்தான் இருந்தீங்க. தேவதையா இருக்கும்போது தூய்மையா இருந்தீங்க. ஆனா எப்ப இந்த கலியுகத்துக்கு வந்தீங்களோ தூய்மையற்றவர் ஆகிட்டீங்க. தேவதையா இருக்கும்போது தூய்மையா இருந்தீங்க, மனுஷன் ஆனும்போது தூய்மையற்றவர் ஆகிட்டீங்க. இந்த உலகமே பாவம் நிறைந்த ஜீவாத்மாக்களின் உலகம். இந்த உலகம் ஃபுல்லா பாவாத்மாக்கள் தான் இருக்கிறாங்க. சோ வார்த்தை, நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா புரிய வைக்கணும். நீங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. தெளிவா புரிய வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வேர்டு வந்து ஜென்ரலா மக்கள் யூஸ் பண்றது கிடையாது. பாவ ஜீவாத்மா, ஏன்னா அவங்க ஆத்மா இந்த ஆத்மா அந்த ஆத்மான்ட்டு சங்கராச்சாரியர் அது மாதிரி நிறைய பேர் வந்து குழப்பிட்டு போயிட்டாங்க. சொன்னா அவங்களுக்கு புரியல. நம்ம அப்படியே தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றது. பாவ ஜீவாத்மான்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா இங்க இருக்கிற ஆத்மாக்களும் தூய்மை இல்லாம இருக்குது, அது எடுத்த உடம்பும் தூய்மை இல்லாம இருக்கு. அதனால்தான் பாபா சொல்ற, உங்களுக்கு மாலை அணிவிக்க முடியாது. ஒன்னு, நீங்க அந்த அளவுக்கு சம்பூர்ணமாகல, அது ஒண்ணு. அப்படியே ஆனாலும் உங்களுடைய உடல் அழுக்கான உடல் தான், நோய் வரும், காம உணர்வு வரும், எல்லாமே வரும். சோ அதனால அழுக்கான உடல், தம பிரதான உடல், அதனால அது பூஜைக்குரியது கிடையாது என்று. சோ அதனால்தான் பாவ ஜீவாத்மா. அப்ப பாவாத்மானா வெறும் ஆத்மா மட்டும், பாவ ஜீவாத்மானா உடலும் அழுக்கு ஆத்மாவும் அழுக்கு, பாவம் நிறைஞ்சிருக்குது. சோ அந்த மாதிரி உலகத்துல மகாத்மான்ற வார்த்தை பயன்படுத்துறதே தப்பு. மகாத்மாவுக்கு இங்க வேலையே கிடையாது, அந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு வேலையே கிடையாது, இங்க கிடையாது, அப்படி யாருமே கிடையாது. சொர்க்கத்துலதான் எல்லாருமே தூய்மையானவங்க. சோ அங்கேயும் மகாத்மான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா யாரோ ஒருத்தர் மகாத்மானா மகாத்மான்னு சொல்லலாம், எல்லாருமே மகாத்மா தான் அங்க. அதனாலதான் உங்களை தேவதைன்னு சொல்லப்படுது. சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக, 16 கலைகள் நிறைந்தவர்களாக, அஹிம்சா தர்மத்தினராக இருக்கிறாங்க அங்க இருக்கிற ஜீவாத்மாக்கள். சொர்க்கத்துல இருக்கும்போது 16 தெய்வீக கலைகளும் 16 சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அதுதான் அஹிம்சா பரம தர்ம சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருக்கிறாங்க, எல்லா குணமும் இருக்கும், எல்லா சக்திகளும் நிரம்பி இருக்கும். அதே நேரத்துல அஹிம்சை, உண்மையான அஹிம்சைன்னா அதுதான். மனுஷனுக்கு ஒரு கோபம் வருது, அதுதான் ஒரு டைம்ல வார்த்தை வருது, ஒரு சமயம் செயல வெளிப்படுது, கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் அழிச்சிட்டு போகுது. ஆனா அங்க அந்த எண்ணமே வராது, கோபம் உருவாக்கக்கூடிய எண்ணம் கூட வராது. அதனால்தான் அஹிம்சா தர்மத்தினராக இருக்கிறாங்க தேவதையா இருக்கும் பொழுது. முழுமையாக விகாரமற்றவர்கள், அதனால்தான் அவங்களை சம்பூர்ண தூய்மையானவர்கள் சொல்றோம். விகாரம்னா என்னன்னு தெரியல, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை அடையும் போது எப்படி எவ்வளவு ஆனந்தம் இருக்கும், அந்த குழந்தைக்கு இருக்கிற அதே குணம் வரும். முழுமையாக விகாரமற்றவர்கள் அவங்கதான் சம்பூர்ண தூய்மையானவர்கள். சந்நியாசிகள் தூய்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா முழு தூய்மையா இருக்க முடியாது, என்ன தலைவலையும் தூய்மையா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் உடல் அளவுல நல்ல நல்ல சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறாங்க. ஆனா அது கூட எப்ப, ஆரம்பத்துல, துவாபர யுக ஆரம்பத்துல அவங்களத்தான் மகாத்மான்னு சொல்லப்படுது. தூய்மையா இருக்கிறதுக்காகத்தான் அவங்க தனியா இருக்கிறாங்க. குடும்பத்தை விட்டுட்டு போறது காரணம் என்ன, தூய்மையா இருக்கணும், குடும்பத்துல இருந்தா தூய்மையா இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க போறாங்க. உண்மையிலே அந்த தூய்மை பக்தி மார்க்கத்தை சார்ந்த தூய்மை, பக்தி மார்க்கத்தை சார்ந்தவங்க விட்டுட்டு போய் தூய்மையா இருக்கிறது. அவங்கள பக்தி மார்க்கத்துல மகாத்மான்னு சொல்லலாம், ஆனா ஞான மார்க்கத்துல அவங்க மகாத்மா கிடையாது. குடும்பத்துல இருந்துகிட்டே தூய்மையா இருக்கிறவங்க தான் ஞான மார்க்கத்துல மகாத்மா இல்லையா. அதான் பாபா சொல்ற, ஞானம் வேற, பக்தி வேற, ரெண்டுத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம். சோ இதோட நினைவு வருது, இங்க குடும்பத்துல இருந்துகிட்டே தூய்மையா இருக்கிறோம், அதோடைய நினைவாக அங்க சன்னியாசிகள் அதே மாதிரி தூய்மையா இருக்கிறாங்க, ஆனா குடும்பத்தை விட்டுட்டு போய் தூய்மையா இருக்கிறாங்க. ஞானம் பக்தி ரெண்டும் வேற வேற. சத்தியுக திரேதாயுகம் இதுதான். இந்த அரை கல்பத்துல ஞானத்துடைய பலன் கிடைக்குது. ஞானம் வந்து இப்பதான் அடையிறோம் சங்கமயத்துல, இதோடைய பலன் தான் அங்க, அங்க ஞானம் இருக்காது ஆனா அதோடைய பலன். ஆனா அதே மாதிரி சமசுப்ரஸ்வரர் பிரம்மா இங்க இருக்கிறது வந்து பக்தியின் பலன் சொல்லலாம். இப்ப உனக்கு நமக்கு இந்த ஞானம் கிடைச்சதுமே பக்தியின் ஒரு பலன் தான், பக்தியின் பலம் ஞானம், பக்தியின் பலன் ஞானம், ஞானத்தின் பலன் தான் சொர்க்கம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது பக்தி மார்க்கம் உலகத்தை பொறுத்த வரைக்கும், நமக்கு தான் இது ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். முதன் முதலா அவங்க பக்தி செய்யும் பொழுது கூட அவிபச்சாரி பக்தியா இருந்துச்சு. விபச்சாரின்னு யார சொல்லுவோம், ஒரு பொண்ணு நிறைய பெண்ணோட சாரி நிறைய ஆண்களோட தவறான தொடர்பு வச்சா விபச்சாரினும். இப்ப அவிபச்சாரி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், ஒருவனுக்கு ஒரு சி. சோ அந்த மாதிரி பக்தி வந்து எல்லோருமே ஒருவரை மட்டுமே நினைவு செய்யற பக்தியா ஆரம்பத்துல இருந்துச்சு. சிவனை மட்டும்தான் எல்லாரும் நினைவு செய்யறாங்க. சோ முஸ்லிம் மதத்துல பாத்தீங்கன்னா அதோட சாராம்சமே அதுதான், அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது அவ்வளவுதான். அல்லாவை பத்தி எதுவும் தெரியாது அதெல்லாம் வேற, ஆனா அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க முடிஞ்சு போச்சு. சோ ஆரம்பத்துல இருந்து பக்தியோட நினைவு அது அந்த முஸ்லிம் மதம். சோ அந்த அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கடைசியில தமோ பிரதான விபச்சார பக்தி நடக்குது. இப்ப விபச்சாரி பக்தியின் இறுதி ஆகிடுச்சு. பைபிள்ல போட்டிருக்கோம் கடைசி நேரத்துல ஒரு ஒரு பொண்ணுக்கும் 50-60 புருஷன் இருப்பான்ட்டு. அது விகாரத்துக்காக சொல்றாங்க, பக்தியுமே அப்படித்தானே இருக்குது. ஒவ்வொருத்தரும் 50-60 கடவுள் கும்பிடுறாங்க, எண்ணிக்கை இல்லாத கடவுள் எங்க போனாலும் எதோ ஒன்னும் கும்பிட்டு இருக்கிறாங்க. எல்லா மதத்தினரும் கட்சியில சாமியார் பின்னாடி மாட்டிக்கிட்டாங்க. சோ அதுக்கெல்லாம் முடிவு வந்துடுச்சு. அப்பதான் பாபா வர, பாபா வரும்போது இந்த தவறான பக்திக்கெல்லாம் முடிவு வருது. ஒரே தடவை வராரு பாபா, அரை கல்பம் செஞ்ச பக்திக்கான பலனை கொடுக்கிறார். என்ன அந்த பலன்? ஞானம். இந்த ஞானத்துடைய பலன் அரை கல்பத்துக்கு உங்களுக்கு வரும். சூப்பர் இல்லையா? சோ பக்தி மார்க்கம் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பலனை கொடுக்கறாரு. ஏன்னா ஃபுல்லா பக்தி மார்க்கம் முடியல, அதுக்கு முன்னாடியே கொடுக்கிறார், நமக்கு கொடுக்கிறார். ஞானத்தின் மூலம் அரை கல்பத்துக்கு பலனை கொடுக்கிறார், சொர்க்கம்ன்ற பலனை. நம்பர் ஒன் முயற்சி செய்யறீங்க, பக்காவா முயற்சி பண்றீங்க. சோ இதுல ரொம்ப பக்காவா முயற்சி செய்யற அந்த மிக சிலர் தான் ராஜாராணி ஆகிறாங்க. மற்றவங்க பிரஜைகளாகவோ வேலைக்காரர்களாகவோ ஆகிடுறாங்க. ஏன்னா ராஜ்யம் உருவாகுது. ராஜ்யம்னா எல்லாருமே ராஜாவா இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் பிரஜையாகவும் இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் ராஜாவும் தேவை. அதனால பாபா சொல்றாரு, முயற்சி பண்றவங்க ராஜாராணி ஆகுறாங்க. நான் பலன் கொடுக்கறேன், ஆனா அதை நீங்க எந்த அளவுக்கு கிரகிக்கிறீங்க, இந்த ஞானத்தை அதை பொறுத்து நீங்க ராஜாராணி ஆகுறீங்களா பிரஜையாகிறீங்களான்னு இருக்குது. இப்ப நீங்க தொலைநோக்கு புத்தியுடையவரா இருக்கிறீங்க. தொலைநோக்கு புத்தியத்தான் திரிகாலதர்சின்னு சொல்லப்படுது. இல்லையா? இப்ப உங்களுக்கு எல்லைக்குட்பட்ட விஷயத்த பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நான் குடும்பத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கி போனோம், இதை போடணும், அதை போடணும், அதை பத்தியே தான் உலகத்து மக்கள் சிந்திச்சுட்டு இருக்காங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அடுத்தது ஸ்கூல்ல போறக்க, இது அந்த 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 ஒரு குடும்பம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே. அது எல்லைக்குட்பட்ட புத்தி. ஆனா நமக்கு தொலைநோக்கு புத்தி, இந்த ஆத்மா அடுத்த பிறவிக்கு என்ன ஆகணும்ன்றத யோசிச்சுட்டு இருக்கிறேன். எல்லா சகோதர ஆத்மாவையும் அழிச்சிட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் இது தொலைநோக்கு புத்தி. இதுதான் திரிகாலதர்சி புத்தின்னு சொல்றது. ஏன்னா மூன்று கால ஞானத்தை வச்சு சிந்திக்கிறீங்க. எதுனா இருந்தாலும் இது என்ன அப்படியே ஜோசியம் நம்ம சொல்றோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்ததுன்னா குறி சொல்றோம்ட்டு போய் கேட்பாங்க. அவன் சொல்லுவான், அம்மா நீ அவனை ஏதோ ஒரு ஜென்மத்துல ராஜா வருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கிற அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே துல்லியமா தெரிஞ்ச மாதிரி இந்த ராஜாவா இருந்தா இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லுவாரு. ஆனா மொத்தத்துல அவர் சொல்றது வந்து கர்மத்தின் விதி. போகாமலே தெரியும், ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் தெரியும் எதனால இது நடக்குதுன்ட்டு. அதுதான் தொலைநோக்கு புத்தி. யாருக்கு மூன்று உலகத்தை பற்றிய ஞானமும் மூன்று காலத்தை பற்றிய ஞானமும் இருக்குதோ அவங்க தான் திரிகாலதரிசி. நமக்கு தெரியல மூலவதனம் பரந்தாமம் அங்கதான் ஆத்மா இருக்குது, அதுக்கு கீழே சூக்ஷ்மவதன வாசிகள் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறாங்க அது சூக்ஷ்மவதனம், அதுக்கு கீழே தான் ஸ்தூலவதனம், இங்கதான் சிருஷ்டி சக்கரமே நடக்குது, ஐந்து யுகங்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இது மூன்று உலகம் இல்லையா? தொலைநோக்கு புத்தியுடையவர் ஆயிட்டீங்களே, ஏன்னா இந்த மூன்று உலகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆனா இதுல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை நம்ம புத்தி போகுது, ஃபுல் ஞானத்தையும் கொடுக்குற, ஆனா வரிசைக்கரமான முயற்சி படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஒரு ஓட்ட பந்தயத்துல கூட பலகீனமா இருக்கிறவங்க அப்படியே பின்னாடி தங்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இது மிக தூரமான ஓட்டப்பந்தயம், எல்லாரும் வந்துடுவாங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த செக்டர்ல இந்த சிஸ்டர்னாலதான் யாருமே வரல. எத்தனை பேர் ஞானம் கேட்டாங்க, யாருமே வரல. அந்த சிஸ்டர் இல்லாட்டினால யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஓட்டப்பந்தயம் இல்லையா? அதை பத்தில நம்ம கண்டுக்கூடாது, அமைதியா இருக்கணும். அது நடக்கும், உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்க, மற்றபடி இவங்களாலதான் அவங்களாலதான் அதெல்லாம் கிடையாது. இது அந்த மாதிரி ஓட்டப்பந்தயம், நல்லவங்களாவே இருந்தாலுமே வரமாட்டாங்க. எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த மாதிரி ஆத்மாக்களின் பந்தயத்தை? கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப தூரமான பந்தயம், பலகீனமானவர்களால ஓட முடியாது. பலம் வேணும், யோக பலம் வேணும், நிச்சய புத்தி வேணும், உறுதித்தன்மை வேணும், இவ்வளவும் இருந்தாதான் ஓட முடியும். நாம மாணவர்கள், இறை மாணவர்கள், இது நம்மளுடைய பந்தயம், ஓட்ட பந்தயம். ஓடுறதுக்கு கத்துக் கொடுக்கிற, பறக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கிற இறை மாணவர்கள். பரந்தாமம் சத்திய கொன்ற குறிக்கோளை அடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னா தன் புத்தியினால போயிட்டு 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 வரணும். மிக தூரமான பந்தயம் இது. ஆனா எங்க போறீங்க? நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அங்க போறீங்க. பறந்தாமம்தான் நீங்க வசிக்கிற இடம். சோ அது அது திரும்ப திரும்ப நான் அங்க வசிக்கிறேன், அங்க இருந்து இங்க வந்திருக்கிறேன், அங்க இருந்து இங்க வந்திருக்கிறேன். நேற்று தூங்கும் போது கனவுல ஆத்மா எங்கேயோ பிரிஞ்சு போது, எங்கேயோ சுத்திட்டு வருது அப்படி இப்படின்னு. ஆனா பாபாக்கு அந்த பக்கா பாபாக்கு வந்து நினைத்தோம், முடிச்சுட்டு இருக்கும் போதே அடிக்கடி பரந்தாமத்துக்கு போயிட்டு போயிட்டு வருவோம், தூங்கும் போது நான் அப்படியே பரந்தாமத்துக்கு போயிடுறேன், எழுந்திருக்கும் போதும் நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன். அது இருந்துகிட்டே இருக்கணும், ஏன்னா அங்கத்தான் நான் இருக்கிறேன்ற அந்த உணர்வு, அந்த அந்த இயல்பாகவே அந்த நினைவு வரும்பொழுதுதான் டக்குன்னு சரீரம் விட்டு ஆத்மா பிரியும் போது நம்ம அங்க போவோம், அந்த நினைவு இருக்கும். ஒரு வினாடியில நாம் அங்க போயிடுவோம், அதே மாதிரி ஒரு வினாடியில ஜீவனத்தையும் அடைஞ்சிடுவோம். ஏன்னா பரந்தாமந்தான் நம்ம வசிக்கிற இடம். நாடகம் முடிஞ்சிச்சுட்டாரு, 84 பிறவி முடிச்சுட்ட, நாடகம் முடிஞ்சிச்சு, இங்க என்ன வேலை, வா அதுதான் நீ இருக்கிற இடம் வான்ற. சோ அங்கிருந்து இங்க வந்து சில காரியங்கள் செய்யறீங்க, அவதரிச்சு காரியம் செய்யறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல உங்க பார்ட் முடிஞ்சிச்சு இல்லையா, உங்களுக்கு கருமாதி தேவசம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு, நீங்களே பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அப்படி இருந்தாதான் இந்த வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். கலியுக வாழ்க்கை அந்த குணாதிசயம் அப்படியே இருந்துச்சுன்னா இது நரகமா இருக்கும். உண்மையில நாம பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவங்க, ஒரு வினாடியில ஜீவன் முக்தி அடைவோம், பரந்தாமத்துக்கு போயிட்டு பிறகு இங்க வருவோம் ஜீவன் முக்திக்கு அப்படின்னு கரெக்டா புத்தி தெரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன ஆகும், போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஏன் சொல்றாரு? ஏன்னா அவர் உள்ள வரமாட்டார். சோ அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நீ அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வருவார், பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போவார், பட் சொர்க்கத்துக்கு அவர் வரமாட்டார். சோ அதுக்கு முன்னாடியே மைண்ட்ல அது சுத்திக்கிட்டே இருக்கு, சார் நான் அங்க போவேன், சொர்க்கத்துக்கு வருவோம், போவோம், சொர்க்கத்துக்கு வருவோம், போவோம், சொர்க்கத்துக்கு வருவேன். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கிறதுக்கும் சொர்க்கத்துக்கு உண்மையில வர்றதுக்கும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் அதை சுத்திக்கிட்டே இருங்கன்றார். சோ நம்மளுடைய புத்தியில பரந்தாமமும் சொர்க்கமும் மட்டுமே இருக்கும் பொழுதுதான் சொர்க்கத்துல பிறவி எடுப்போம். அதனாலதான் பாபா ரெண்டுத்தையும் நினைக்க சொல்ற. எப்படி பந்தயத்துல வந்து ஒரு டார்கெட் போஸ்ட தொட்டுட்டு திரும்பி வராங்களோ அந்த மாதிரி இது. சோ புத்தினால போயிட்டு போயிட்டு வரும், நிஜமாகவே பாபா கிட்ட போயிட்டு சொர்க்கத்தை திரும்பி வரும். ஆனா யாரு முன்னாடி போறாங்க, முன்னாடி யாரு போறாங்க, அவங்கதான் முன்னாடி வருவாங்க. அது முன்னாடியே வந்து பிறவி எடுப்பாங்க. இப்ப முன்னாடியே பாபாட்ட யார் போக முடியும்? புத்தியில ஒரு பாபா மட்டும் நிரம்பி இருந்தாதான் போக முடியும். சோ அப்படி புத்தியில பாபாவை மட்டும் நிரப்பி ஆத்மா ஓடுற ஓட்ட பந்தயத்தை பாபா நமக்கு இப்ப கருத்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் மன்மனாபவன்ற ஒரு மந்திரத்தை கத்து கொடுக்கிறார். அதுதான் ஓடுற ஓட்ட பந்தயம். மன்மனாபவ மனசு ஃபுல்லா அவர் ஒருத்தர் தான் நினைவுல இருக்கும். புத்தியின் தொடர்ப உங்க பாபாவோடவும் நீங்க வசிக்கிற வீடான பரந்தாமத்திலயுமே வையுங்க. அதுதான் மன்மனாபவ. அங்கத்தான் நீங்க அசரீரியா இருக்கிறீங்க. அசரீரினா என்ன அர்த்தம்? வெறும் ஆத்மா, வேற எந்த ஞாபகமும் இல்ல. டெய்லியும் தூங்கும் போது குறிப்பா குழந்தைங்களாம் அடிக்கடி வானத்துல மேல பாப்பாங்க, நட்சத்திரத்தை அழகா இருக்குது, அதுதான் நீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. அப்படிதான் நீங்க. ஆனா அது வெளிநாட்டுல நிறைய இடத்துல வந்து சொல்றாங்க, செத்தவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க அப்படின்னு. அதாவது நட்சத்திரம்ன்றது அவங்களுக்கு தெரியாம அந்த நட்சத்திரம் தான் அதுன்னு சொல்லிடுறாங்க. பாபா சார் அங்க உடலே இல்லாம நட்சத்திரம் மாதிரி இருந்தீங்க பரந்தாமத்துல. உங்க புத்தியில மட்டும்தான் இது கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க, மத்தவங்க யாருக்குமே தெரியாது. பரந்தாமத்தை பத்தி அது எங்க இருக்கணும்னு தெரியாது, அதுல என்ன இருக்கணும்னு தெரியாது, ஆத்மா அங்க எப்படி போகணும்னு தெரியாது. சோ இந்த ஞானமும் யாருக்கிட்டயும் இருக்க முடியாது. மூன்று உலகங்கள் பற்றிய ஞானமும் யாருக்கு புத்தியிலும் இருக்க முடியாது. 84 பிறவிகள் பற்றிய ஞானமும் யாருக்கிட்ட இருக்க முடியாது. குழந்தைகளாகி உங்களை தவறு. நாம இந்த மோசமான உலகத்திலிருந்தும் மோசமான சரீரத்திலிருந்து விடுபட்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. நாம சென்று கொண்டிருக்கிறோம். பாபா தினம் தினம் இந்த பந்தயம் கற்றுக்கொண்டிருக்கிறார். சோ இது ஏதோ ஒரு சினிமா பாட்டு இருக்குன்னு நினைக்க, சென்று கொண்டிருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத ஞாபகப்படுத்துறோம். சோ அது தெரிஞ்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா பாபா நினைப்புன்னா. அப்ப இப்ப எங்க இருந்து போறோம்? மோசமான உலகத்துல இருந்து போறோம், மோசமான சரீரத்தில இருந்து போறோம். இது நல்ல விஷயம் தானே? இது நிறைய பேர் நல்ல நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்படா இந்த உடம்பு விட்டு போகும்னு இருக்குதுன்னு. நிலையாது சாப்பிடி போகணும். ஏன்னா 84 பிறகு முடிஞ்சிச்சு. இப்ப இதுல இருக்கிற அனைத்துலயும் இருக்கிற பற்ற நீக்குங்கன்றார். ஏன்னா இப்ப நான் நெருப்பு வைக்க போறேன், எத்து போயிடுச்சு எல்லாம், இதுல ஆசை வைக்காதீங்க, உங்களுக்கு புத்தம் புதுசா வரும் அதுல ஆசை வைங்க. சொர்க்கத்துல கிடைக்க போற உங்க உடல்ல ஆசை வைங்க, இங்க இருக்கிற எதுலயும் ஆசை வைக்காதீங்க. சோ இங்க இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மா தனியா போயிட்டு இருக்குது. சோ அப்படி போறதுக்கான பந்தயத்தை தான் தினமும் பாபா கத்து கொடுக்குற இல்லையா. ராஜயோக தியானம் உண்மையிலே என்ன தியானம்? சாகிறதுக்கான தியானம். எப்படி சாகணுங்கிறதுக்கான தியானம். இது ஜானகி தாதி கூட சொன்னாங்க இல்லையா, எப்படி சாகணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியும். சமஸ்தபர் இல்லையா. உங்களுடைய பந்தயம் அழிவற்றது. இது பாத்தீங்கன்னா புராண கதைகள்ல யாத்திரை யாத்திரைன்னு அடிக்கடி வரும். பார்வதி தேவி அடிக்கடி யாத்திரை பண்றாங்க, அவளுடைய யாத்திரை அவள் மட்டும்தான் செய்ய வேண்டும், தனியா தான் செய்யணும்னு சிவன் சொல்ற மாதிரி வரும். சோ அது எந்த யாத்திரை? நினைவு யாத்திரை. சிவன் கிட்ட போற அந்த நினைவு யாத்திரை. இது அழிவற்ற யாத்திரை. எந்த அளவுக்கு அதிகமா பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர்ல உங்க பேரும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா அர்த்தம் அதிக மார்க் கிடைக்கும், நம்ம ரெக்கார்டு பதிவேடு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற. குட் கான்டக்ட், எந்த தப்பான காரியமும் பண்ண மாட்டீங்க. எப்ப முழுக்க முழுக்க அவர் நினைவிலே இருக்கும் பொழுது. இவருடைய புத்தியின் யாத்திரை ரொம்ப கூர்மையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நினைவின் மூலமா தான் பாவ கர்மங்கள் அழியும். நினைவு செய்யலன்னா விகர்மங்கள் விநாசம் ஆகாது. அதனால பின்னாலே நின்னுடுவாங்க. பாருங்க எந்த அளவுக்கு நினைவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க புத்தி கூர்மையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எடுக்கிற முடிவு அவ்வளவு சூப்பரா இருக்கும், ஏன்னா ஸ்திரமா இருப்பாங்க, எந்த பாதிப்புலயும் மாட்டிக்க மாட்டாங்க, அப்படியே விலகி இருப்பாங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப தெரியும் புத்திசாலி இவங்க அப்படின்ட்டு. நினைக்கலன்னா, நினைச்சாதான் பாவம் அழியும், நினைக்கலன்னா பாவமே அழியாது. அப்ப பாவம் அழிச்சவங்கள தான் முன்னாடி வரிசையா நின்றுட்டு இருப்பாங்க மேல போறதுக்கு. பாவத்தை அழிக்காதவங்க பின்னாடி நின்றுடுவாங்க. இது வந்து சூக்ஷ்மமா மட்டும் இல்ல, ஸ்தூலமாவும் போக முடியாது. பாபா கூப்பிட்ட உடனே போக முடியாது, மாட்டிக்குவாங்க. உலக அழிவுல சிக்கிட்டு சின்னாப்பின்னம் ஆயிடுவாங்க. சோ அதுக்குதான் நினைவு பண்ண சொல்றாரு. இங்க மாயை பல கவர்ச்சி பல தடை, மனைவி குழந்தை கணவன் பாபா நினைவு வரவிடாம பண்றதுக்காரு, பின்தங்கிடுவா மாட்டிக்குவாரு. சோ அதை நினைச்சுப்பாரு. நிறைய இங்கிலீஷ் படம் வந்து உலக அழிவுக்கு அப்புறம் மனிதர்கள் ஒரு சிலர் மாட்டிக்கிட்டு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்ட்டு எடுப்பாங்க, அது பேரே மறந்து போச்சு. சரி, சோ அது மாதிரி நின்றுடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அது நமக்கு நல்லது. சோ நினைவு செய்யுங்க, பாவம் அழிஞ்சிருச்சுனாலே ஆத்மா பிரிஞ்சிடும் உடல விட்டு, அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சு போச்சு. பிரஜையாகவோ தாச தாசியாகவோ ஆகிறது ஒண்ணும் நான் கொடுக்கற பரிசு கிடைக்காது, என் பரிசு நீ அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம் கிடைக்காது, கிடையாது. இல்ல பிரஜை ஆகிறது தாச தாசி ஆகிறதா பரிசு அடையிறது, அந்த பரிசா நான் உனக்கு கொடுத்தேன். நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறது, நாரியில இருந்து லக்ஷ்மி ஆகிறதுக்கு பேரு தான் பரிசு பெறுவது. இல்லையா, ஆறுதல் பரிசு எல்லாம் பரிசு கிடையாது. பாபா கொடுக்கறது லக்ஷ்மி நாராயணன் பதவி, அதுதான் பரிசு. அதை நீ அடையணும். அந்த பரிசு அடையிறதுக்கு பாபாவுடைய வழிப்படி நடக்கிற ஓட்ட பந்தயத்துல ஓடுங்க. அப்ப ராஜ்யம்ன்ற பரிசு பாபா உங்களுக்கு கொடுப்பார். இல்லையா, எப்படி ராஜ்யம் பண்ணணும், அமைதியா. அமைதியா எப்படி ராஜ்யம் பண்ணணும்ன்றதான் கத்துக் கொடுக்கிறாரு, அதுதான் ராஜயோகம். என்ன ஆனாலும் சிவனேன்னு இருந்துவாங்க. அந்த மாதிரி பாபா நினைவிலே உங்களுக்கு அவ்வளவுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் இது நியாயம் அது அந்நியாயம் அதெல்லாம் கிடையாது. பாபா நினைவை தடுக்க வந்த ஒரு மாயா, அவ்வளவுதான். எல்லா விஷயமும் நமக்கு அப்படிதான், நினைவு 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 அதுலயே மூழ்கி கிடக்கும். மற்ற எதை பத்தி நமக்கு கவலை இல்ல. நினைக்க நினைக்க வருமானம் ஏறிட்டு இருக்குது, மறக்க மறக்க சேர்த்து வச்சதெல்லாம் இழந்துட்டு இருக்கிறோம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். பாபா வழிபடி ஓடிக்கிட்டே இருங்க. பாபா என்ன சொல்ற, இங்க பாக்காத அந்த பாக்காத நேரா போயிட்டே இருக்கு பாரு. பிரம்மா பாபா போயிட்டே இருப்பாரு, மாமா போயிட்டே இருப்பாரு, அவங்களே பார்த்து நீயும் போயிட்டே இரு, அதி வேகத்துல போயிட்டே இரு. சில குழந்தைங்க 2 அடி கூட ஓட மாட்டாங்க. அப்ப பிரஜை ஆகக்கூடியவங்க பிள்ளை இருக்குது, முற்றிலும் தாழ்ந்த நிலையை அடைஞ்சிடுவாங்க. 2 அடி கூட ஓடலன்னா என்ன அர்த்தம், தாழ்ந்த நிலை, அவ்வளவுதான். பாபா சொன்ன எதையுமே தன்னை மாத்திக்கல. அப்ப தாழ்ந்த நிலை அடைஞ்சிடுவாங்க, முற்றிலும் தாழ்ந்த நிலை அடைஞ்சிடுவாங்க. சோ இதுல நிறைய ரகசியம் இருக்குது இல்லையா. நமக்கு ஒருத்தர் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, இவ்வளவு வருஷம் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறாங்க ஆனா எந்த குணமுமே வரலையா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குது. பிரஜைகள் பிரஜைகள் இல்லையா, சோ ரொம்ப தாழ்ந்த பதவி அடைவாங்க. சோ அதனால நம்ம பிரஜைகளை பாத்துக்கிட்டோ அல்லது பிரஜைகள் சொல்றதை கேட்டுக்கிட்டோ இருந்தீங்கன்னா உங்க பதவி போயிடும். இங்க பாபா சொல்றார், அவர் சொல்றபடி நடக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணுவார், தைரியம் வைக்க அவ்வளவுதான். தடை வரும், பல விதமா தடை வரும். இங்க வர தடையத்தான் ஆஞ்சநேயர் கதை, முருகன் கதை, எல்லா கதையிலும் தேவதைகளே வந்து அவங்களுக்கு தடை விதிக்கிற மாதிரி வரும் இல்லையா. நீங்க பட்டுக்கோ, அதி வேகத்துல போயிட்டே இருக்கணும், இன்ஜின் கூடவே போயிடணும், நடுவில் கேப்பே விடக்கூடாது. நீங்க பட்டு பாபா சொல்றத டக் 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 பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்படி இல்லன்னா ரெண்டு அடி போறதுக்குள்ள மாயா கொடுத்து அடித்தாங்காம அப்படியே இருந்துட்டீங்கன்னா பிரஜை ஆயிடுவீங்க, வேலைக்காரன் ஆயிடுவீங்க, என் பேரை கெடுத்துட்டீங்க. ஏன் கைய பிடிக்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கொடுத்த உங்க கைய பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அல்லது மத்தவங்க கைய பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நின்னுட்டீங்க. இப்ப மிக குறைஞ்ச பதவி அடைவீங்க. மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறார், மதுபன்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் ராஜ்யத்துல மிக குறைந்த பதவி அடைவாங்க. மதுபன்ல சென்டர் இன்சார்ஜ் இல்ல, ஜோனல் இன்சார்ஜ் இல்ல, மதுபன்ல இருக்கிறவங்க கூட மிக குறைந்த பதவி அடைவாங்க. ஏன்னா அவங்க நடத்தை சொல்லும் அவங்க எந்த பதவி அடைவாங்க. அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க, எங்க இருந்தாங்க அதெல்லாம் தேவையில்ல, அவங்க நடத்தை அந்த உள்ளன்பு இருக்குதா அது சொல்லும் இல்லையா. சோ அவங்க அவங்க கூட பர்சனலா பழகிறவங்களுக்கு தான் தெரியும். மேடையில பேசும்போது எல்லாருமே நல்ல பிள்ளை மாதிரி தான் பேசுவோம் இல்லையா. சோ பர்சனலா பழகும் போதுதான் தெரியும் அவங்களுடைய உண்மையான குணம் என்ன. சோ அதனால நான் மதுபன்ல இருக்கிறேன் அல்லது நான் சென்டர் இன்சார்ஜா இருக்கிறேன், நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், பாபா சொல்றார் வேலைக்காரனா தான் ஆக போறேன்னு இல்லையா. சோ பயங்கரமான எச்சரிக்கை அது. அப்படி எல்லாம் கிடையாது, சரண்டர் ஆயிட்டா பெரிய ஆளாயிடுவீங்கலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ராஜ குடும்பத்துல பெருகிட்டு இருப்பீங்க அவ்வளவுதான். ஏன்னா அது கொஞ்சம் பாபா சொன்னார்ல, சென்டர்ல இருந்துட்டே பாவம் செஞ்சேன்னா ராஜ குடும்பத்துல நீ வெட்டியானா இருப்ப, அதாவது ராஜாக்களை புதைக்கிறவங்களா இருப்ப அப்படி சொல்றாரு. சோ அவ்வளவுதான், ஆனா குறைஞ்ச பதவிக்கு, ஏன்னா அவங்களுக்கும் வெட்டி அந்த தேவை இல்ல. சோ அதனால நிறைய பேர் உருவாங்க, ஆனா ராஜா ஒருத்தர் தான் உருவாவார். அவரு வந்து எங்க வேணாலும் இருக்கலாம், அவர் இன்சார்ஜா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பாங்க அல்லது சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, சாமி இதையா வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாத்தாஜியா போயிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு அவங்கதான் ராஜாவாவே இருப்பாங்க. அவங்கள வேலை வாங்கினவங்க அங்க வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. சோ ஓடுறமா நினைவு, பாபா நினைவுலே மூழ்கி இருக்கிறோமா, அது நடத்தையில வெளிப்படுத்திட்டு இருக்கிறோமா, இதுதான் மெயின், இதுதான் தொலைநோக்கு புத்தி. இங்க பெரிய ஆள் ஆவறது, இங்க அதிகாரம் பண்றது அதெல்லாம் தேவையே கிடையாது. இங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அங்க அந்த அளவுக்கு கீழே வந்துடும். அதான் பாபா சார், இங்க இருக்கிற ஏழை அங்க மிகப்பெரிய பணக்காரனா, அங்க இருக்கிற பணக்காரன் இங்க, இங்க இருக்கிற ஏழை அங்க மிகப்பெரிய பணக்காரனா, இங்க இருக்கிற பணக்காரன் இங்க ஏழையா இருப்பாங்க. சோ நமக்கு அதை வச்சுதான் நடக்கணும். இப்ப நான் இப்படி பண்றது எனக்கு சொர்க்கத்துல என்ன பதவி கொடுக்கும், அதுதான் நமக்கு கவனம் இருக்கணும். இப்ப பாபா சொல்ற நிறைய தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு, புது குழந்தைங்களுக்கு பயங்கர கோபம், அது என்ன சொர்க்கத்துல தமிழ் கிடையாதுன்றீங்க. சோ அதுக்கான பதில இப்ப பாபா சொல்ற, பெங்களூர் மெட்ராஸ் சார்ந்த குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இப்ப சென்னை மாத்திட்டாங்க. அவங்களுக்கு மெட்ராஸ், ஏன்னா அப்ப தமிழ வந்து அவங்க மதராசின்னு தான் சொல்லுவாங்க அப்பெல்லாம். சோ மதராசி மொழியில புரிய வைங்க, தமிழ்ல புரிய வைங்க. ஏன்னா இங்க அங்க டெல்லியில வந்து ஹிந்தி தான் மொழி. சோ பெரும்பான்மையானவர்கள் ஹிந்தியில இருக்கிறதுனால பாபா ஹிந்தியில பேசுறாரு, ஆனா அவங்களுக்கு தமிழ்ல புரியுங்க. சோ ஒருவேளை அந்த டைம் தமிழ்ல மொழிபெயர்க்காம கூட இருந்திருக்கலாம் இல்ல, 69க்கு முன்னாடி கண்டிப்பா மொழிபெயர்த்திருக்க மாட்டாங்க, அப்பதான் தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு யாராவது அழகா புரிய வைங்க. ஏன்னா இப்பதான் நிறைய வசதி வந்துச்சு, எஃப்எம் ரேடியோ போட்டு டிரான்ஸ்லேஷன் கேக்குறோம். ஆனா இப்ப மொழியே தெரியாம பாபா அன்புனால ஈர்க்கப்பட்டு போயிருக்கிறாங்கன்னா என்ன மாதிரி ஆத்மாக்க. இப்ப பாபா சார் கல்பத்துக்கு முன்னாடி கூட இப்படித்தான் புரிய வச்சிருக்கிறோம், ஏன் பகவானுக்கு எல்லா மொழியும் தெரியல, கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியாதா அப்படின்லாம் கேப்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, நாடகத்துல அப்படி இல்ல, நாடகத்துல இருந்துச்சுன்னா நான் எல்லா மொழியிலும் சொற்பொழிவு ஆற்றுவேன், ஆனா நாடகத்துல அப்படி இல்ல. ஏன்னா நிறைய மொழி உள்ளவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நான் எல்லா பாஷையிலயுமா பேசிட்டு இருக்க முடியும்? இது எப்படி முடியும்? ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பேசிட்டு இருக்கிறது முடியுமா? நல்லா இருக்குமா? குழப்பமாயிடும். அதனால பாபா சொல்றாரு, கல்பத்துக்கு முன்னாடி எந்த மொழியில பாபா புரிய வச்சாரோ அதே மொழியில தான் புரிய வைக்கிறாருன்னு புரிய வைங்க எல்லாருக்கும். அதனாலதான் பாபா ஹிந்தில பேசிட்டு இருக்கிறாரு. ஆங்கிலமும் வேணும், ஏன்னா இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்களோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ரஷ்யா அமெரிக்கா போன்றவைகளின் மொழிகள் தனித்தனியா இருக்குது, ஒரே கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவங்க தான். இருந்தாலும் பாருங்க மொழிகள் நிறைய இருக்குது. ஒரே தர்மத்துக்குன்னு இருக்கிற மொழி அழகா மெயின்டைன் பண்றது முஸ்லீம் மட்டும்தான். அவங்க தர்மத்துக்குன்னு அரபி மொழி, அது கூட அரபி கூட எல்லாருக்கும் தெரியாது இல்ல, உருது அப்படிதான் பேசுறாங்க. சரி, பட் இருந்தாலும் தர்மத்தின் மொழின்னு அவங்க மெயின்டைன் பண்றாங்க. உருதுன்றது அவங்களுடைய தர்மத்தின் மொழி, அதே மாதிரி அரபி அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி மற்ற தர்மம் மெயின்டைன் பண்ணல. அதுலயும் குறிப்பா இந்திய இந்து தர்மம் வந்து அந்த இந்தி மொழியை எதிர்க்கிற அளவுக்கு முட்டாளாயிட்டோம். இது எவ்வளவு பெரிய காமெடி, முஸ்லீம் யாராவது அரபி மொழியை எதிர்ப்பாங்களா? அந்த மாதிரி முட்டாள்களை இந்துக்கள் ஆகிட்டோம், குறிப்பா தமிழ்நாட்டுல. சரி, இப்ப பாபா சொல்றாரு அதே மாதிரிதான் பாரதவாசிகள் தங்களுடைய உயர்ந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கன்றத மறந்துட்டாங்க, அதனாலதான் இத்தனை பாஷைகள் வந்துச்சுன்ற. எந்த தர்மத்தை சார்ந்த, அந்த தர்மத்தின் மொழி என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த மொழியை எதிர்க்க மாட்டாங்க. சோ இப்ப எல்லாமே கலந்துருச்சு, அதனால யாருக்கு எந்த மொழியோ அந்த மொழியில அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். சோ இதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு செய்யறவங்க வந்து பாபா சொல்றதே அழகா புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் அத அழகா அக்யூரேட்டா துல்லியமா மொழிபெயர்க்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கணும். சோ அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் நீங்க கூட அழைச்சிட்டு வரணும் மதுபனுக்கு. சூப்பரா சொல்ற இல்லையா, இதுதான் அனைத்தையும் விட பெரிய உயிரோட்டமுள்ள தீர்த்தஸ்தலம். அவை அனைத்தும் ஜட தீர்த்தஸ்தலங்களாகும். சாதுக்கள், சன்னியாசிகள், மகாத்மாக்கள் எல்லோருமே அந்த ஜட தீர்த்தஸ்தலங்கள், திருவண்ணாமலைக்கு, இமயமலைக்கு, காசி, ராமேஸ்வரம், அதெல்லாம் ஜட தீர்த்தஸ்தலம். அங்க போறாங்க சாது சன்னியாசிகள் எல்லோருமே. ஆனா உயிரோட்டமான தீர்த்தஸ்தலம் எது? மதுபன். அங்கதான் உயிரோட்டமா அத்தனை தேவதைகளும் இருக்கிறாங்க, கடவுளும் இருக்கிறார். ஆனா சாது சன்னியாசிகள் பாருங்க எவ்வளவு தூரம் தூரமா போறாங்க, அதுவும் கால்நடையாவே போறாங்க திருப்பதிக்கு, காசி, ராமேஸ்வரம், அது இதுன்ட்டு. சோ பாரதத்தை யாரெல்லாம் தூய்மையாக்கிட்டு போனாங்களோ அவங்களுடைய ஜட கோயிலுக்கு போறாங்க. ஆனா தூய்மை ஆக்கிற பார்ட்டே இப்ப நடக்குது, தூய்மை ஆக்கிறவங்களே குவிஞ்சி இருக்கிற இடம் மதுபன், அது யாருக்கும் தெரியல. இல்ல மிகப்பெரிய உயிரோட்டமுள்ள தீர்த்தஸ்தலம் இது மதுபன். பாபா சொல்றாரு, சோ இது வந்து இது மெயினா பாபா சொல்ற மதுபன்ல இருக்கிறவங்க கூட கீழான பதவி அடைவாங்கன்ட்டு. சோ மதுபன்ல யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்றதுக்கும் மதுபன்ல அப்படி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அங்கு வெட்டியம் தேவை, அதுல யாரோ ஒருத்தங்க அதுக்கு நிமித்தமா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ நம்ம அதையே புடிச்சிட்டு போக்கஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லா இடத்துலயும் எல்லா விதமானவங்களும் இருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? சோ ஏன்னா இப்ப நீங்க நெகட்டிவே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சங்கர் பாத்தி வந்து சொன்னாங்கன்னா அவங்க பின்னாடி போய் எல்லாத்தையுமே இருந்துடுவீங்க கடைசி. சோ எல்லா இடத்துலயும் வெட்டியான் இருப்பாங்க, ஏன்னா வெட்டியான் தேவை, அது உருவாவாங்க. சோ அதனால சென்டர்ல இப்படி நடக்குது, அங்க இப்படி நடக்குது, இங்க அப்படி நடக்குது, அவங்கவுங்க பதவிக்கு அவங்கவுங்க தயாரா வராங்க. நாராயணன் பதவி ஃப்ரீயா இருக்குது, நீங்க போய் உட்காருங்க, சுத்தி இருக்கிறத பாத்தீங்கன்னா போய் உட்கார முடியாது இல்லையா? சோ அதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். அதுல நல்லா யாரு இருக்கிறாங்க அவங்கள மட்டும் பாருங்க, மத்தவங்களையா நீங்க பாத்துட்டு இருக்க? ஆனா பாபா யாருமே பாக்க வேணான்ற, மாமா பாபா மட்டும் பாருங்க, அவங்க பக்கம்னு தெரியும் இல்ல, அவங்கள பாருங்க போங்க. மற்றபடி ரத்தினங்கள்லாம் இருப்பாங்க, எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ அதுதான், ஏன்னா சாதாரணமா இருப்பாங்க, அதனால கண்டுபிடிக்க முடியாது. பாபா சொல்றாரு, மரத்துடைய கிளைகள் இலைகள் நிறைய இருக்கு. சோ அந்த விஸ்தாரத்தை எவ்வளவுதான் புரிய வைக்க முடியும்? ஏன்னா அது போய்கிட்டே இருக்கும். சோ எல்லாத்தையும் பாபா புரிய வைக்க முடியாது. முழு மரத்துல இருக்கிற இந்த கிளை எப்படி வந்துச்சு, கிறிஸ்தவ தர்மம் எப்படி வந்துச்சு, இஸ்லாமிய தர்மம் எப்படி வந்துச்சு, என்னென்னலாம் ஆச்சு, அவங்க எங்கெங்க போன, அப்புறம் அந்த இலை எப்படி வந்துச்சு, எல்லாத்தையும் எப்படி புரிய வைக்கிறது, அது உங்களுக்கு தேவையும் கிடையாது. நாராயணன் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்ற. சோ சில சமயம் ஸ்கூல்ஸ்ல வந்து அதிக மார்க் வாங்குறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போடுவாங்க. சிலர் வந்து க்வெஸ்சன் பேப்பரே லீக் பண்றாங்க இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ற பேர்ல, அந்த மாதிரிதான் பாபாவும் பண்றது இல்லையா? சோ இங்கேயும் க்வெஸ்சன் பேப்பரை லீக் பண்ணல, ஆனா ஆன்சர் லீக் பண்ணிடுற, ஒரே ஆன்சர் பாபா நினைவு, எல்லா டெஸ்ட் பேப்பர்லயும் பாஸ் ஆயிடலாம், ஆனா அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அந்த ஒரே ஆன்சர் அதை மறந்துடும், ஏன்னா வர்றது டெஸ்ட் பேப்பர்ன்றதே ஞாபகம் இல்லை, அதனால மறந்துடும். பாபா சொல்றாரு, இதெல்லாம் சின்ன சின்ன கிளைகள் ஒரு ஒரு மதமும், ஆனா ஒவ்வொரு கிளையிலும் எவ்வளவு இலைகள் இருக்குது, எத்தனை கணக்கற்ற மடங்கள் மதங்கள் இருக்குது பாருங்க. ஆனா உங்களுடைய கிளை தான் மிக பெருசா இருக்கணும், ஆதிசநாதன தேவி தேவத தர்மம் தான் மிக பெருசா இருக்கணும், நிறைய இலைகள் இருக்கணும், நிறைய ஆத்மாக்கள் இருக்கணும். ஏன்னா சத்யுக ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு இருக்குது ஆதிசநாதன தேவி தேவத தர்மம். அப்படின்னா இப்ப இந்துக்கள் எத்தனை பேர் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனா மனிதர்கள் இப்ப யாரும் இந்துக்களா கூட இல்ல, மற்ற தர்மங்களுக்கு மாறி போயிட்டாங்க. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க முஸ்லீம், ஆதாம் நபிய முஸ்லீம் தெரியுமா, ஆதாமே கிறிஸ்டின் தெரியுமா, ஆதாம் பிராமணர் தெரியுமா, பிராமணர்களுடைய அப்பா தெரியுமா, அது தெரியல அவங்களுக்கு இல்லையா? இது கல்ப விருட்சம் இல்லையா? கல்ப விருட்சம், கல்பத்துடைய ஆயுள் 5000 வருஷம். சோ இந்த மரத்துடைய ஆயுள் 5000 வருஷம். ஆரம்பத்துல ஆதிசநாதன தேவி தேவத தர்மத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க, உண்மையிலே தங்களை இந்துன்னு சொல்லிக்கிறவங்களாம் ஆதிசநாதன தேவி தேவத தர்மத்தை சார்ந்தவங்க தான மாறிட்டாங்க. எங்க மாறிட்டாங்க? தேவத தர்மத்தில இருந்து இந்து தர்மத்துக்கு மாறிட்டாங்க. சோ இந்து தர்மம்ன்றது கீழான நிலை, தேவத தர்மத்துல கீழான நிலைக்கு பேர் தான் இந்து தர்மம். சோ மாறிட்டாங்க. சோ அதுதான் தர்மம் கீழான நிலை அடையும் போது, அப்ப என்ன அர்த்தம், தேவதை இந்துவா மாறும்போதுதான் இறைவன் வரார். நான் வந்து மீண்டும் அந்த தேவி தேவதான்னு சொல்லக்கூடிய உயர்ந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறேன், மற்ற தர்மத்துக்கு மாறிட்டவங்க மீண்டும் வருவாங்க, வந்து ஆஸ்தி எடுப்பாங்க, ஏன்னா எல்லாருமே மாறிட்டாங்க, யாருமே இப்ப தேவதைன்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தர் கூட கிடையாது. அப்பத்தான் பாபா வர்றார். மிக உயர்ந்த தர்மத்தை விட்டு எல்லாரும் போன பிறகு தான் வர்றாரு. இந்த தர்மம் என்ன மாதிரி தர்மம் தெரியுமா? நீனும் லூசாட்டம் எம்மதமும் சம்மதம் சொல்லிட்டு இருக்கிற, மதங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற, மதம் தான் சக்தி, அது உன்னுடைய மதம் தான் சக்தி, மிக உயர்ந்த மதம் அப்படின்னு ஞாபகப்படுத்துற தேவத தர்மம் உன்னுடையதுன்ட்டு. சோ உங்களுடைய ஜட நினைவு சின்னம் தான் இருக்குது. ஒரு ஒரு இந்து கோயிலும் உங்களுடைய ஜட நினைவு சின்னம். தில்வாரா கோயில் இப்ப இருக்கிறதுடைய நினைவு சின்னமே அப்படின்னு புரிய வைக்கிறார். கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய தர்மத்தின் சர்ச்சைகள் போன்றவை நடப்பதில்லை. இங்கேயோ இப்ப கூட தேவதைகளுடைய கோயில் போன்ற அடையாளங்கள் இருக்கின்றன. உங்களுடைய ராஜ்யம் இருக்கும்போது கிறிஸ்து போன்றவருடைய பேரு அடையாளமே இருக்காது. இங்கேயோ எல்லாருடைய பேரு அடையாளமும் இருக்குது. கிறிஸ்து எப்ப வந்தார், கிறிஸ்துவ தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்ச்சைகள்னு போட்டுக்கோங்க, ஒருவேளை சர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்ப அதுக்கு பேர் வந்து சர்ச்சா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கிறிஸ்து வந்தப்ப ஓகே, அவருடைய மதத்தை பத்தி கரெக்ட் சர்ச்சைகள் தான் இப்ப. சரி ஓகே, அதாவது அவரை பற்றி விஷயங்கள் இல்லைன்றத சர்ச்சைகள்னு போட்டுட்டான். சரி கிறிஸ்து வரும்போது அவருடைய தர்மத்தின் விஷயங்களே எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப இங்க பாருங்க, பாரதத்துல எல்லா தர்மத்துடைய விஷயங்களும் இருக்குது, எல்லா தர்மத்துடைய கோயில்களும் இருக்குது, தேவதைகளின் கோயில் அடையாளமும் இருக்குது. ஏன்னா இங்கதானே எல்லாமே வந்துச்சு, சோ இங்கதான் அதிகமா இருக்கு தேவதைகளுடைய கோயில்கள். உங்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது கிறிஸ்து போன்றவரின் பேர் அடையாளம் இருக்காது. பாபா சொல்றாரு, கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய தர்மத்தின் விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப வந்து எல்லா தர்மத்துடைய விஷயமும் நடக்குது, எல்லா தர்மத்துடைய அடையாளமும் இருக்குது. ஆனா உங்களுடைய ராஜ்யம் நடக்கும்போது கிறிஸ்துடைய பேர் அடையாளம் கூட இருக்காது. சம இது இத பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் வீடியோ பார்த்துட்டு ஒரு பிரதர், கிறிஸ்தவ பிரதர் போடுறாரு கமெண்ட். அநேகமா இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை தான் கிருஷ்ணருடைய வாழ்க்கைய காப்பி அடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு. அவங்க அவங்க எல்லாமே அதை பார்த்துதான் காப்பி அடிச்சாங்களாம் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் கிருஷ்ணர், அதாவது இயேசுக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அது அது பாத்தீங்கன்னா எங்க அம்மா கூட சொல்லுவாங்க சூப்பரா, என்ன அப்படின்னா அப்பெல்லாம் எந்த மதமும் கிடையாது போல இருக்கு, அப்ப இந்தியா மட்டும்தான் இருந்துச்சு போல இருக்கு, எப்படிமா சொல்ற அப்படின்னு கேட்டா, அதுல இந்தியாவை தவிர வேற எதை பத்தியுமே பேச மாட்டாங்களே புராண கதைகள்ல. இப்ப உலகமே அவ்வளவுதான் இருந்துச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா. ஆனா பைபிள்ல இந்தியாலாம் இருக்கும், சோ எல்லாத்தையும் கவர் பண்ணிச்சு, பெரிய முறை எல்லாத்தையும் கவர் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடியே இந்தியா இருந்துச்சுன்னு அர்த்தம், அப்ப நடுவுலதான் அது வந்திருக்குதுன்னு அர்த்தம். அது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதான் சொல்றாரு, நம்ம ராஜ்யம் இருக்கும்போது, லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருக்கும்போது கிறிஸ்துவோட பேர் அடையாளம் கூட இருக்காது இல்லையா, அங்க சிலையில கூட சோகம் இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படி சிலுவையில தொங்குறது ஒரு சோகம் தானே, அவர் எப்பயோ தொங்கினாரு, ஆனா இப்பயும் அந்த சிலையை பார்க்கும்போது ஒரு துக்கம் தானே வருது, அந்த துக்கத்தின் பேர் அடையாளமே அங்க இருக்காது. ஆனா இங்கதான் எல்லாருடைய பேர் அடையாளமும் இருக்குது. கிறிஸ்து எப்ப வந்தாரு, கிறிஸ்தவ தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆச்சு எல்லாமே நமக்கு தெரியும். சரி, அந்த கிறிஸ்து இப்ப எந்த உடம்புல இருப்பாரு, கண்டிப்பா ஏதோ ஒரு அழுக்கான உடம்புலதான் இருப்பாரு. ஆனா முத முதல்ல வரும்போது தூய்மையா தான் இருந்தாரு, ஆனா இப்ப ஒட்டுமொத்த உலகமும் தம பிரதான அப்புறம் அவருமே தம பிரதானமா தான் இருப்பாரு, தம பிரதான உடல்ல தான் இருப்பாரு. ஏன்னா குழந்தைகளாக உங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும், ஏன்னா உங்களுக்குதான் முழு ஞானமும் இருக்குது, தொலைநோக்கு புத்தியுடையவர் ஆக்கி இருக்கிறாரு. அப்ப எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க எல்லாமே சொல்ல முடியும். ஆத்மாக்களாக பாருங்க, இயேசுவை வைத்து இயேசுவோடைய இப்போதைய டைம் நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி இப்ப இருக்கிற எந்த மனுஷனையும் வச்சு இவன் 2000 வருஷம் முன்னாடி 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தானோ சொல்ல முடியும், ஏன்னா முழு ஞானமும் நமக்கு இருக்குது. அப்பதான் நம்ம அதை பயன்படுத்தி நம்ம பேசணும், அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆத்மாக்கள் எங்க இருந்து வருது, ஆத்மாக்கள் எங்க வசிக்குது யாருக்குமே தெரியாது, நமக்கு தெரியும். அதனாலதான் இது தொலைநோக்கு புத்தியுடையவர்கள், நமக்கு எல்லாமே தெரியும். இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த உடல்ல இருந்தோம், அதுக்கு முன்னாடி எந்த உடல்ல இருந்தோம், உடலே எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், எங்க இருந்து இங்க வந்தோம், மறுபடியும் எங்க போறோம், எல்லாமே தெரியும். ஆனா இது இதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாத ரகசியம். ஆனா பாபா சர்வசாதாரணமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ சர்வசாதாரணமா கொடுக்கறதுனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது அதுதான். ஆனா மத்தவங்க உலகத்துல அது தெரியாதவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய விஷயம், என்ன எடுத்துட்டு வந்தோம், எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம், எதுவுமே தெரியல. எங்க எங்க போறோம் வாசல் நமக்கே தெரியாதுன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா. சரி, வசிக்கிற இடத்தையே பரமாத்மான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அழகா சொல்றாங்க, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே. சோ அங்க இருக்கிற பரலோகமே கடவுள் கிடையாது, அந்த பரலோகத்தை தான் இவங்க சிவன் சொல்லிட்டாங்க. சமசூப்பர்ல சாதம் பாபா சொல்ற கிறிஸ்தவர்கள் அறிவாளிகள் சொல்றாரு இல்லையா. சோ பரலோகத்துல பரமபிதா இருக்காரு, பரலோகமே பரமபிதா கிடையாது. வசிக்கிற இடத்த போய் பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆத்மா பொய்யானதுனால சரீரமும் பொய்யா ஆயிடுச்சு. ஆனா மனிதர்கள் தப்பா என்ன சொல்லிட்டாங்க, மாயை பொய், இந்த சரீரமும் பொய், ஆனா ஆத்மால எதுவுமே விட்டாது, அது கடவுளுடைய அம்சம் அப்படின்னு சாதுக்கள் தப்பா சொல்லிட்டாங்க. அவங்கவுங்க கருத்துடைய விஷயத்த சொல்லிட்டாங்க. உண்மையிலே ஆத்மா பொய்யானதுன்னு ஏன் சொல்லல, ஏன்னா பொய்யான ஆத்மா எடுத்த சரீரம் இல்லையா, ஆத்மாதான் கர்மத்தின் பலன் அனுபவிக்குது. உண்மையான ஆத்மா பொய்யான ஆத்மா ஆயிடுச்சு, அதாவது அழுக்காயிடுச்சு. ஏன் பொய்யான ஆத்மான்னு சொல்லலன்னா அதுலயும் ஒரு உண்மை இருக்குதுன்ற, ஏன்னா அழிவற்றன்னு அர்த்தம் இருக்குது. சோ அவங்க வந்து ஆத்மா பொய் இல்ல அப்படின்றது வந்து ஆத்மா அழுக்காகாது எப்பவுமே பரிசுத்தமா இருக்கும்ன்ற அர்த்தத்துல சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலே பொய்யானதுக்கு வந்து அழிவற்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, மாயை. சோ அது பொய், அந்த அர்த்தத்துல ஆத்மா பொய் கிடையாது, ஏன்னா ஆத்மா எப்பவுமே அழியாது. ஆனா ஆத்மா பொய்யானதுனாலதான் சரீரம் பொய்யாயிடுச்சுன்னு சொல்றது வந்து அழுக்கானதுன்ற அர்த்தத்துல பாபா சொல்றாரு. ஆனா இவங்க ஆத்மா பொய்யானதுன்னு சொல்லாததுக்கு காரணம், ஆத்மா அழியாது, பாடையில ஆத்மாவை எரிக்கிறது இல்ல, பாடையில ஆத்மாவை ஏத்துறது இல்ல, வெறும் சரீரத்தை தான் ஏத்துறாங்க. செம சூப்பர் இல்ல, சரீரத்தை தான் ஏத்துறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சொர்க்கரதம், அமரர் ஊர்தி அப்படி எல்லாம் அந்த பணத்தை எடுத்துட்டு போற வாகனத்துக்கு பேர் வைக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு அந்த உடல் அப்ப போகுது, அழிவற்ற ஆத்மாவா அந்த வண்டியில போயிட்டு இருக்குது. புரிஞ்சிக்கல. பாடையில அது பாடனா அந்த பிணத்தை எடுத்துட்டு போற அந்த படுக்கை. சோ அதுல ஆத்மாவை உட்கார வைக்கிறதோ படுக்க வைக்கிறதோ கிடையாது, சரீரத்தை தான் உட்கார வைக்கிறாங்க. ஆத்மா அதுக்கு முன்னாடியே ஒரு உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்பு போய் எடுத்துருச்சு, போய் பிரவேசம் ஆயிடும். இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு சாது சன்னியாசிக்கும் நீங்க இத புரிய வைக்க முடியும். இங்க தூய்மையற்ற உலகத்துல யாருமே மகாத்மா கிடையாது. மகாத்மாக்களை தூய்மையான ஆத்மாக்கள்னு சொல்லப்படுது. அப்படின்னா சரீரமும் தூய்மையாகணும் இல்லையா? இதுவே கலியுகமாக இருக்குது. ஆனா கன்னிகைகள் விகாரத்துல விழாத வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை பூஜிக்கப்படுறாங்க. சோ சாது சன்னியாசிக்கு புரிய வைங்க, இங்க யாருமே மகாத்மா கிடையாதுங்க, தூய்மையான ஆத்மா தாங்க மகாத்மான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஆத்மா அழியாததுன்னு நீங்க சொல்றது அர்த்தம் என்னன்னா, உடலை விட்டு அது பிரிஞ்சிருது, உடல் அழியும் அப்படின்றதுனால பொய் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா சரீரம் அழுக்காகிற மாதிரி ஆத்மாவும் அழுக்காகுது. ஆக்சுவலா ஆத்மா அழுக்கானதுனாலதான் சரீரம் அழுக்கான சரீரத்தை எடுக்குதுன்னு நீங்க புரிய வைங்க. அப்ப தூய்மையான ஆத்மாக்களை தான் மகாத்மாக்கள் சொல்லுவாங்கன்னா, தூய்மையான ஆத்மா எடுக்கிற சரீரமும் தூய்மையா தானே இருக்கணும். ஆனா இங்க இருக்கிறதோ கலியுகம். இப்ப இங்க எப்படி மகாத்மா இருக்க முடியும் இல்லையா? அப்ப மகாத்மானா ஆத்மாவும் தூய்மையா இருக்கும், சரீரமும் தூய்மையா இருக்கும். சோ வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அல்லது இங்கே கூட அந்த பழக்கம் இருந்திருக்கலாம், சின்ன பெண்களை வந்து கோயிலுக்குன்னு கொடுத்துருவாங்களாம். சோ அவங்களை வந்து கடவுளாவே வழிபடுவாங்களாம். இப்பவும் ஏதோ வடநாட்டுல அப்படி இருக்குது, வடநாட்டுலயே நேபாளிலயோ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு காரணம் என்ன? விகாரத்துல விழாததுனால அவங்களை பூஜை பண்றாங்க. தூய்மைக்காகத்தானே இறைவனை கூப்பிடுறாங்க, வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு. இவங்க தூய்மையா இருந்தா ஏன் இறைவனை கூப்பிட போறாங்க? இவங்க மகான் ஆத்மாவா இருந்தா ஏன் இறைவனை கூப்பிட போறாங்க? அப்ப இறைவனை கூப்பிடுறவங்கள மகான் ஆத்மான்னு எப்படி ஏத்துக்க முடியும்? சூப்பரா சொல்லிருக்காங்க. காந்தி தான் கூப்பிடுறதுக்கு ஃபேமஸான வரல. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன, ரகுபதி ராகவ ராஜரம் பதித்த பாலம் சீதாராம். இப்ப தூய்மையாக்கக்கூடிய ராமர் எதுக்கு கூப்பிடுறாரு? அவரு தூய்மையானவரா இருந்தா அப்ப எப்படி அவரை நீங்க போய் மகாத்மான்னு சொல்ல முடியும்? எப்படி நீங்க மகாத்மான்னு ஏத்துக்க முடியும்? சோ பாபா ஒரு தடவை ஏதோ ஒரு வானில காந்திய சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு அப்படின்ட்டு யாரும் நியூஸ் சொல்லி போலீஸ் வந்துச்சோம் பிரம்ம பாபா கிட்ட. அவர் சொன்னாராம், நான் எதுவும் சொல்லுங்க, எனக்குள்ள வந்தவர் தான் சொன்னார். அப்படியா, அடுத்த தடவை வந்தாருன்னா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்ட்டு போயிட்டாங்களாம். சோ அது இந்த வாணியா கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா மக்கள் வந்து அவ்வளவு பைத்தியக்காரங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா காந்தி பெரியார், இந்த நேரம் பாத்தீங்கன்னா தமிழுக்காக உயிரையும் ஓடுறது. சோ அப்ப உண்மையை சொல்றது வந்து அவங்க ஏத்துக்கூடிய சக்தியில, ஐயோ அவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படி போய். சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா பாபா அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையை சொல்ற அவ்வளவுதான். யாருமே மகாத்மா இல்ல. சோ அநேகமா இந்த வாணியா தான் இருக்கும். ஏன்னா அதிகமா அந்த மெசேஜ் தான் சொல்றாரு, யாரும் இங்க மகாத்மா கிடையாது. ஏன்னா அப்ப காந்தி கொடி கட்டி பறந்த டைம் இல்லையா, மகாத்மா மகாத்மான்ட்டு. சோ பாபா வந்து விசித்திரமானவர், சரீரமற்றவர், அனைவருக்கும் தந்தையா இருக்கிற ஒரு பரமாத்மா, தூய்மையான ஜீவாத்மாக்கள் தேவதைகளாய் இருந்த நம்மளத்தான் சொல்ல முடியும். தேவதையா இருக்கும் பொழுது நாம தூய்மையான ஜீவாத்மாக்கள். இப்ப தூய்மையற்றவர்களா ஆகிட்டோம். தூய்மையான ஜீவாத்மாக்களா இருந்த தேவதைகளே இப்ப தூய்மையற்றவர்களா ஆகிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ அதனால நம்ம தர்மம் என்ன ஆயிடுச்சு, இப்ப தலைகீழா போயிடுச்சு. இல்ல சொந்த மனைவி கூட இச்சையா பார்க்காத தூய்மையான தேவதா தர்மத்தினர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் இச்சையா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சோ தன்னுடைய மனைவியை இச்சையா பார்க்க ஆரம்பிச்சப்ப இயேசு வந்து எச்சரிக்கை கொடுத்தார், இது தப்பு, இது விபச்சாரம், அவரை புடிச்சு பண்ணிட்டான். சோ இப்ப எல்லா பொண்ணையுமே இச்சையா பாக்குற நேரத்துல போய் காமம் தப்புன்னா, சோ மிகப்பெரிய சேலஞ்ச். சொல்லணும், புரிய வைக்கணும், யுக்தியாவும் புரிய வைக்கணும். பாபா சொல்ற மாதிரி பாம்பும் சாகணும் கம்பும் உடையக்கூடாது. சோ யுக்தியை பயன்படுத்தணும். சோ அதுக்குதான் நமக்கு நிறைய ஊடகங்கள் வந்திருக்கு, வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டரு, இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலா இன்னும் நிறைய இருக்குது. இங்கே இவ்வளவு ஃபேமஸ் மற்ற ரஷ்யா அந்த மாதிரி நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். சோ அதுக்கெல்லாம் நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். தர்மம் கீழானதா இருக்குது, அதனாலதான் தூய்மையற்றவரா இருக்கிறது தான் தர்மம் கீழானதா இருக்குதுன்ற. தூய்மையான தர்மம் இன்னைக்கு கீழானதா தூய்மையற்றதா இருக்குது. கிறிஸ்தவ மக்களுக்கு தங்களுடைய தர்மம் பத்தி தெரியும். என்ன உங்க தர்மம் கேட்டா டக்குன்னு கிறிஸ்தவர்கள் நாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மத்தை சார்ந்த உங்களுக்கு உங்களுடைய தர்மமே மறந்து போச்சு. அப்ப பாருங்க, இதுக்கு ஈக்குவலா எதுவுமே உயர்ந்த தர்மம் கிடையாது, எல்லாமே தாழ்ந்த தர்மம் தான். ஏன்னா தேவதா தர்மம் தாழ்ந்த தர்மமா இந்துவா ஆன பிறகு அதுல இருந்து பிரிஞ்சுதான் மற்ற தர்மமே. அப்ப மிக உயர்ந்த தர்மத்தை சார்ந்த உங்களுக்கு மட்டும் உங்க தர்மம் தெரியல, பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதான் இத மறந்துட்டதுனாலதான் தர்மத்துல கீழானவர்களாக, கர்மத்துல கீழானவர்களாக ஆகிட்டீங்க இல்லையா. பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ தர்மத்துல கரிமீன்ஸ் சாப்பிடுவாங்க, வேற என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல. பட் முஸ்லிம் தர்மத்துல பாத்தீங்கன்னா பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில விளக்கு இருக்கும், அதையும் விடுறதில்ல. இந்துக்கு எல்லாத்தையும் சாப்பிடுறது எல்லாம் கேட்டா எம்மதம் சம்மதம். அதான் சொல்ற கீழான கர்மம் செய்பவர்கள் ஆகிட்டீங்க. ஆனா மிக உயர்ந்தவரா இருந்தீங்க. இப்ப ராவணன் உங்களை ரொம்ப கீழானவர்களாக ஆக்கிட்டான். சோ இந்த அர்த்தத்தை கூட நீங்க புரிஞ்சிக்க முடியும். மிக உயர்ந்தவர்களாக இருந்தவங்கள ராவணன் கீழானவர்களா ஆக்கிட்டான். சோ அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தான் தெரியும். உயர்ந்தவர்கள்னா யாரு, தாழ்ந்தவர்கள்னா யாரு. இப்ப இந்த ஞானத்துல ஏன் தாரணை செய்றீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்ததா ஆக்குறதுக்காக தாரணை பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ஞானத்தை. சோ பாபா கொடுக்கிற வழி இந்த ஸ்ரீமத்தை மீறுவதன் மூலம் உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே அழிச்சுக்கிறீங்க, துரதிர்ஷ்டமாக்கி இருக்கிறீங்க. ஸ்ரீமத்தை கொடுக்க கூடியவர் பாபா, அதை கெடுக்க கூடியவன் மாயா, மறக்க வைக்கக்கூடியவன் மாயா, மறந்துடுறீங்க. இந்த ஸ்ரீமத்தை கொடுக்கறதே பாபான்றத மறந்துட்டது சரசாதமே, ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. பாருங்க, ஒரு பூசாரி ஜோசியர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போனோம்னா பாருங்க, இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வாங்க, இந்த மாதிரி பூசணிக்காய் வாங்க, கரெக்டா இந்த மாதிரி உடைக்கணும், அப்படியே துல்லியமா பவ்யமா பண்ணுவாங்க. ஆனா இறைவன் சொல்ற விஷயத்த அது மாதிரி பவ்யமா பண்ண மாட்டீங்க. அப்ப இத கொடுக்கிறவர் பாபான்றத மறக்கிறீங்கன்னு அர்த்தம். இறைவனே வந்து நேரடியா ஞானம் சொல்ற அந்த நாள் வந்துடுச்சு, எல்லோருக்கும் இது தெரியல. பாபா குழந்தைங்களுக்கு இது முழுசா தெரியல. ஏன்னா பாபா கொடுக்கற ஒவ்வொரு வழி சாதாரண வழி கிடையாது. கிருஷ்ணர் சொல்றத அப்படியே செய்வாரு அர்ஜுனன் மகாபாரதத்துல. சோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கல, இத சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது கடவுள்னு நீங்க புரிஞ்சுக்கல. மறந்துடுறீங்க, அதனாலதான் அலட்சியப்படுத்துறீங்க. இப்ப பாபா ஒன்னு சொல்றாரு, பூண்டு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். காமம் நினைக்க கூட கூடாதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அமிர்த வலை நீ சீக்கிரமா எழுந்திருக்கா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா நீங்க அலட்சியப்படுத்துறீங்க. இப்ப பாபா சொல்றாரு, எப்ப முழுசா புரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப கடைசியில தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இப்ப அடிக்கடி மறந்துடுறாங்க. கஷ்டப்பட்டு யாராவது சிலர் தான் உண்மைய சொல்றாங்க. பொய் சொல்றதுக்கு நேரம் எடுத்துக்கிறதே இல்ல. சர்வசாதாரணமா போய் வந்துருச்சு. சத்தியம் பண்ணுமா? யார் மேல சத்தியம் பண்ணும்? சர்வசாதாரணமா போய் சத்தியம் பண்றாங்க. மாயை நல்ல நல்ல பலசாலியான குழந்தைங்களுக்கு கூட அடி கொடுத்துருது, தவறு செய்ய வச்சிருது, சேவைக்கு எதிரான காரியங்களை செய்ய வச்சிருது. பாபாவுக்கு எல்லாம் தெரியும். நல்லது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க, பாபா இப்படி இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, இது இப்படி இருக்குது, அங்க அப்படி இருக்குது, எல்லாம் தெரியுமா? பாபாவுக்கு எல்லாம் தெரியும். அமைதியா இருக்கிறார்கள், நீங்களும் அமைதியா இருக்க, நீங்க தப்பு பண்ணாம இருக்கிறீங்களா அதை மட்டும் பாத்துக்கோங்க, மத்ததெல்லாம் கர்மத்தின் விதி பாத்துக்கும் இல்லையா. யாரோ ஒரு சிலர் தான் உண்மை சொல்றாங்க, பெரும்பாலும் பொய் சொல்றாங்க இல்லையா. பாபா பாபா சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன், கரெக்டா நடக்கிறேன் பாபா. பாபாக்கு தெரியும் பொய் சொல்றாங்க. குழந்தை பொய் சொல்லுது, மாய அடி கொடுத்துருச்சு, தவறு செய்யறீங்க, ஆனா பாபா கிட்ட மறைக்கிறீங்க, சேவைக்கு எதிரான காரியங்களை செய்யறீங்க. பாபாவுக்கு தெரியும் எல்லாமே இல்லையா. சோ சேவை தூய்மையாகி தூய்மையாக்கும். சோ தூய்மையா இருக்கிறீங்களா? சோ அதுவுமே ஒரு டிஸ்சர்வீஸ் தான், தூய்மையா இல்ல அப்படின்னா. அடுத்தது சேவையை கெடுக்கிற காரியம், தானும் சேவை செய்யறதில்ல, மத்தவங்களும் சேவை செய்ய விடுறதில்ல. சோ எப்படி எல்லாம் தடுக்கலாம் அதுவும் பண்றது. சோ எல்லாமே நடக்குது. பாபாவுக்கு எல்லாமே தெரியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம், தொலைநோக்கு பார்வையுடையவரா ஆகி மூன்று உலகம் பற்றியும் மூன்று காலங்களை பற்றியும் முழுச தெரிஞ்சுக்கணும். புத்தியின் மூலம் இந்த நினைவுன்ற ஓட்ட பந்தயம் செய்யணும் இல்லையா. எவ்வளவு ஸ்பீட், அதிவேகத்துல போனாதான் ராஜா, லேட்டா வந்தா பிரஜா. எந்த பலவீனத்துல நிக்க கூடாது. அதுக்குதான் பாபா சொல்லுவாரு, சேவை வந்து மிகப்பெரிய லிப்ட். ஏன்னா இப்ப ஒரு சேவை, அடுத்தது இந்த டைம் ஒரு சேவை. சோ சேவை மட்டும் எந்த காரணத்துக்கு தள்ளி போடாம இருந்தாலே நீங்க மாயா கிட்ட வந்து தப்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் என்ன ஆனாலும் அதை பத்தி யோசிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது. டக் டக் டக்னு சேவை. சோ அதுவே உங்களை மீன் விஷயத்துல இருந்து வர வச்சிடும் வெளியில. சோ அடுத்தது நீங்க நினைவு, பாபா நினைவுல எடுத்துட்டு வரணும். அது உங்க முயற்சியில இருக்கு. இந்த மோசமான உலகத்துல இருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கணும். மோசமான சரீரத்தில இருந்தும் விடுபடணும். நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன், பரந்தாமட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். பொய் சொல்ற பழக்கத்தை நீக்கணும், அதுவும் பாபா கிட்ட. ஸ்ரீமத்தை மீறி நடந்து சேவைக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது இல்லையா. பாபா பேரை கெடுக்கிற மாதிரி காரியங்களை பண்ணக்கூடாது. சோ அப்ப வந்து என்ன அர்த்தம், நீங்க சொல்லிட்டு இருக்கிறது கடவுள்னு அவங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு மனுஷன் கிட்ட போய் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடைசியில தெரியும், அப்ப புரிஞ்சுக்குவாங்க, அப்ப நொந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாபா சொல்லிருக்கிறார் இல்லையா. சரி, வரதானம், புகார்களின் கோப்புகள் அனைத்தையும் முடிச்சிட்டு சிறந்தவராக ஆகக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். அப்ப அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ், பாபா இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு ஒரு பெரிய ஃபைலே வச்சிருக்கிறோமா, அந்த ஃபைல முதல்ல மூடிட்டு ஃபைன் ஆகக்கூடிய கர்ம யோகியாகுங்கள். அப்படின்னு அர்த்தம் சிறந்தவரா, நான் சிறந்த நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மத்தவன் சரியா இருந்தா உனக்கு என்ன, சரியில்லைன்னா உனக்கு என்ன, நீ சரியாகு. நீ கர்மயோகியா இருந்தா உனக்கு நீ சரியாயிடுவ. கர்மம் செஞ்சாலும் புத்தி பாபா கிட்ட இணைஞ்சிருக்கணும். கூட கர்மம் செய்யறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருக்க, உங்க வேலையை செஞ்சீங்களா அப்படியே வந்துருங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். பாபா எனக்கு கொடுத்த வேலையை செய்யறேன், மத்தவங்க ஹெல்ப் கேட்டா செய்யறேன், ஆனா அவங்க பண்ணும்போது என்ன பேசுறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சோ கேட்காம பிராக்டிஸ், கேட்காம இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு கேம் மாதிரி இருக்கும், அவங்க பேசுறது என் காதலே விழக்கூடாது, அந்த மாதிரி நம்ம அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் பாபா. அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் நாராயணன் ஆயிட்டு இருக்கிறேன் அது எவ்வளவு பெரிய போதை. சோ இப்படி இந்த பிராக்டிஸ் பண்றோம், நாராயணன் ஆயிட்டு இருக்கிறான், நாராயணன் ஆயிட்டு இருக்கும் சமபோதை இருக்கும், அத பண்ணுங்க. சரி மருதானம், புகார்களின் கோப்புகள் அனைத்தையும் முறிச்சிட்டு சிறந்தவராக ஆகக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி ஆத்மாவும் சரீரமும் எப்பவும் இணைஞ்சு இருக்குதோ அப்பதான் அது உயிருள்ள வாழ்க்கைன்னு சொல்லுவோம். இல்லையா, ஆத்மா சரீரம் இணைஞ்சு இருந்தாதான் உயிர், ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிராமண குழந்தை உயிரா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கர்மமும் யோகமும் இணைஞ்சு இருக்கணும், அப்பதான் பிராமண வாழ்க்கை அவங்க வாழறாங்க, பிராமணன் உயிரோட இருக்கிறான் இல்லைன்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். எப்ப கர்மமும் யோகமும் இணைஞ்சு இருக்கணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் யோகம் செய்யக்கூடிய யோகியா இல்லாம யோகி வாழ்க்கைய வாழ்பவர் ஆகணும். இந்த வாழ்க்கையே யோகத்துல மூழ்கிய வாழ்க்கையா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய யோகம் தான் இயல்பாகவும், அதாவது நேச்சுரலாகவும் சகஜமானதாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், சுவாசம் சுவாசிக்கிற மாதிரி மூச்சு விட மறக்கிறோமா, அந்த மாதிரி இருக்குமா பாபாவுடைய நினைவு. அது தானாகவே இயல்பாகவே சுவாசம் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி பாபாவுடைய நினைவு இருக்கணும், ஈஸியாவும் இருக்கணும். அது யாருக்கு முடியும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோகம் செய்யறவங்க இல்ல, இயல்பான யோகி வாழ்க்கை வாழறவங்க, இறைவனோடவே வாழறவங்க, அவங்களுடைய யோகம் தான் இயல்பாக ஈஸியாக சகஜமானதாக இருக்கும். அவங்களுடைய யோகம் துண்டிக்கப்படாததாக இருக்கும், பாபா கூறவே இருக்கிறவங்கள இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கடின உழைப்பு பாபாவை நினைக்கிறதுக்கு, பாபாவோட புத்தி நினைக்கிறதுக்கு தேவைப்படாது. ஏன்னா கூடவே அந்த ஒரு லவ் சாங் வருமே, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே என் மாமான்னு ஒரு பாட்டு வரும் கரகாட்டக்காரங்கள. அது மாதிரி நினைவே பாபா தான், மறக்கிறதுக்கே அங்க வேலையே கிடையாது. அதனால நினைக்கிறது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால அவங்க எந்த விதமான கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் தேவை இருக்காது. ஏன்னா அங்க பாபாவும் அவங்களும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற எதுவுமே அவங்களுக்கு நினைவு இருக்காது, அவங்க எங்கயோ பறந்துட்டு இருப்பாங்க. அதனால எதுவுமே அவங்களுக்கு தப்பாகவும் தெரியாது. அது ஒரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களா, ஒரு 5வது 6வது படிக்கிற வரைக்கும் இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா தான் தெரிஞ்சிருக்கும், யாரை பத்தியும் எந்த குறையும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் நீங்க குறைய பார்க்க ஆரம்பிக்கீங்க, பாடி கான்சியஸ் அதிகமாகும் போது. அதான் பாபா சார், நீங்க ஃபுல் ஆத்ம உணர்வுல வெறும் பாபாவை மட்டுமே பாத்துட்டு இருக்கும் போது எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது, எதுவுமே உங்களுக்கு தப்பா தெரியாது. ஏன்னா பாபாவை நினைக்க நினைக்க நீங்க நடக்க நினைக்கிறதெல்லாம் தானே நடக்கிறத வேற பாப்பீங்க, அப்ப எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. பாபாவுடைய நினைவுலேயே மூழ்கி இருக்கும்போது நீங்க செய்யற எல்லா காரியமும் தானாவே வெற்றி பெறும். சோ நமக்கு வந்து குறிப்பா சேவைக்கெல்லாம் போறோம்னா 8 மணி நேரம் நினைவு காட்டி ஆகணும்னு முடிவு பண்ணுவோம். ஐயோ இன்னைக்கு சேவை அதனால நினைக்கல, சேவையில தான்ப்பா நினைக்கணும் மெயினா, அப்பதான் அந்த சேவை ஈஸியா வெற்றி அடையும். சேவை செஞ்ச ஒரு பிரச்சனையே உங்களுக்கு அது ஒரு கஷ்டமாவே தெரியாது, எப்படி செஞ்சீங்கன்னே தெரியாது, ஆனா பயங்கர வெற்றி அடையும். நீங்க செய்யற எல்லா காரியமும் தடையே இல்லாம ஆயிடும். அதனால சிறந்தவரா அந்த மாதிரி பக்குவமானவராக ஆகக்கூடிய உங்களுடைய கம்ப்ளைண்ட்ன்ற எல்லாம் தானாவே க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா யோகி வாழ்க்கை வந்து சர்வ பிராப்திகளின் வாழ்க்கை, சர்வ பிராப்திகள் நிறைந்த வாழ்க்கை, அடையாத பிராப்தியே கிடையாது, எல்லா பிராப்தியும் அடைஞ்சிட்ட வாழ்க்கை. அதான் பாபா சொன்னதுல, நான் நிரம்பியவன், நான் நிரம்பியவன், நிரம்பியவன் நிரம்பி இருக்கிற ஒருத்தர் கிட்ட மாயா வரவே வராது, அட்டாக்கே பண்ணாதுன்ற இல்லையா. அதனால பாபா சொல்றோம், எல்லாமே நிரம்பி இருப்பாங்க. யாரு? வெறும் பாபாவை தவிர வேற எதையுமே பாக்காதவன் நிரம்பி இருப்பாங்க. சோ அப்படி பாபா மட்டுமே பாத்துக்கிட்டு காரியம் செஞ்சிட்டு இருக்கிறதான் கர்மயோகி. சோ அவங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே குறையே இருக்காது, குறையே தெரியாது. குறை ஒன்றும் இல்லை கண்ணான்னு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி குறை ஒன்றும் இல்லை பாபா அப்படின்னு இருப்பாங்க. சோ பாபா கொடுத்ததுக்குதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, இன்னும் இதை கொடுக்கலையே அதை கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய புத்தி ஃபுல்லா ஒரு பாபாவுடைய நினைவு. சோ அந்த நினைவுல சந்தோஷம், அந்த சந்தோஷத்தின் மூலமாக காரியம் செய்வோம். சோ நினைவு மட்டும்தான் உங்களுடைய சந்தோஷத்தின் ஆதாரமா இருக்குமே தவிர, மற்ற அழியக்கூடிய பொருள், நபர், விஷயங்கள் எதையுமே அவங்க பிடிக்க மாட்டாங்க. அவங்கதான் கர்மயோகி. அந்த மாதிரி ஆகுங்க, அதுதான் நிரந்தர யோகி வாழ்க்கை. அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் யோகா துண்டிக்கப்படாது. எப்படி ஆத்மா உயிரும் எப்பவும் உயிர் உள்ள வரைக்கும் இணைஞ்சு இருக்குதோ, அந்த மாதிரி பிராமண வாழ்க்கையினால என்ன அர்த்தம், சங்கம யோகம் ஃபுல்லாவே கர்மம் யோகம் இணைஞ்சே இருக்கும். செய்யற காரியத்துல செய்யறவங்க கூட இருக்கிறவங்களோட எல்லாத்துல இருந்தும் புத்தி விளக்குறது, அதுதான் கர்மயோகம். அந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவுலயே மூழ்கி இருக்கும்போது சுத்தி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா பக்காவா சேவை செஞ்சுட்டு நீங்க வந்துடுங்க. சேவையை பத்தி புகழ்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இகழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, யாமரியன் பராபரணியன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸ்லோகன், ஒவ்வொரு நேரமும் செய்விப்பவராகிய தந்தையுடைய நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா நிரந்தர யோகி ஆகிடுங்க. இது ஆக்சுவலா வரதானத்திலே வரலன்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். சோ வரதானத்துடைய இன்னொரு பார்ட்னே சொல்லலாம் இது. ஏன்னா ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் உண்மையிலே இதை செய்ய வைக்கிறது அப்பா அப்படின்ற ஞாபகம் இருந்தாலே நிரந்தர யோகி ஆயிடுவீங்க இல்லையா. பாபா இன்னைக்கு முரளி எடுக்கிறாரு, பாபா இன்னைக்கு இந்த சேவைக்கு போறாரு, பாபா இத பண்ண வைக்கிறாரு, சோ பாபா பண்ண வைக்கிறாரு, பாபா பண்ண வைக்கிறாரு, அப்படி இருந்துகிட்டே இருந்தாலும் தானாவே அவருடைய ஞாபகம் இருந்துகிட்டே இருக்க போகுது. சோ அதுதான் பாபா சொல்ற சேவை ஒரு லிப்ட்ன்றது, அதுவும் ஒரு காரணம். ஏன்னா யாருடைய சேவை செய்யறீங்க அது உங்களுக்கு தெரியும். சோ தானாவே அந்த நினைவு இருக்கும். சோ அப்பாவை வெளிப்படுத்துற சேவை, சோ அப்பாவை வெளிப்படுத்த போறேன் வார்த்தையினால அப்படின்னா என்னுடைய நடத்தையும் அப்படி இருக்கணும்னு தானாவே தெரியும். அப்படி நேச்சுரலாவே நிரந்தர யோகி ஆகிடுவீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.